نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقانه المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل للمؤمنين يغضوا من ابصارهم ويحفظوا فروجهم ذلك ازكى لهم ان الله خبير بما يصنعون صدق الله العظيم وقال نبينا عليه الصلاه والسلام انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فكانت هجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا يصيبها او امراه ينكحها فهجرته الى ما هاجر اليه صدق رسول الله صلى الله عليه وسلم الا بهلوم அகிலத்தை எல்லாம் படைத்து ஆண்டு கொண்டிருக்கிற ஏக இறைவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. செலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள் தோழர்கள் நல்லவர்கள் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நமத்துணை வீரர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, வாலிப நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அந்த அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, அதை புரிந்து கொள்ள, அதன்படி வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு உன்னதமான தளத்தையும் நேரத்தையும் நமக்கு அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சர்வ புகழும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், வாழ்க்கையில் அமல் செய்கிற சந்தர்ப்பங்களை தந்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு எல்லாம் முன்னையே சார்ந்தது. ரப்பே நாயனே, இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரிலே அள்ளி சமர்ப்பித்தவர்களாக ரப்பே எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. யாழ்லாக எங்களுடைய சந்ததிகளை கியாமத்து நாள் வரை இந்த இஸ்லாத்தின் மீது நிலைத்திருக்கக்கூடியவர்களாக அக்கியருள்வாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் முழுக்க முழுக்க ஷரியத்தினுடைய அடிப்படையில் வாழுகிற நல்ல மக்களில் யா அல்லாஹ் எங்களை ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கடைசி நேரம் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற போது எந்த கடனும் இல்லாமல், இபாதத்து பாக்கி இல்லாமல், உன்னின் மீது நல்லெண்ணம் கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிகிற நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய கபருடைய வாழ்க்கையை ஒரு சுகந்தமான வாழ்க்கையாக ஆக்கி தருவாயாக. எல்லா எந்த குரானை பிரியப்பட்டு நாங்கள் வாரம் வாரம் இப்படி ஒன்று கூடுகிறோமோ அந்த குரானை எங்களுக்கு எங்களுடைய கபரிலே ஒரு நல்ல தோழனாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், நாளை கியாமத்துடைய நாளையில் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான கரத்தினால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், நாளை சுவனத்தில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற அந்த அருவாகுகளில் யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள் விரிவாயாக. யா அல்லாஹ், இன்றைய காலம் வாழுகிற இளைஞர்களை சாலிஹீன்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாலிப பெண்களை சாலிஹாத்துகளாகவும் கற்புகளை பேணக்கூடியவர்களாகவும் ஒழுக்கம் பூணக்கூடியவர்களாகவும் ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸில் இந்த இமாம்களுடைய யா அல்லாஹ் நல்லடியார்களுடைய சஹாபாக்களுடைய கருத்துக்கள் பதிவு செய்யப்படுகிறதோ அவர்களுடைய கபர்களை சுவனத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸின் மூலம் சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதை வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற அந்த நல்லடியார்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. அசத்தியத்தை அசத்தியம் என விளங்கி அதை விட்டு வெகு தூரம் பயணிக்கிற அந்த நல்ல ஆத்துமாக்களில் எங்களையும் சேர்த்தல் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸையும் இதுபோன்ற உலகத்தில் எங்கெல்லாம் உன்னை பற்றியும் உன்னுடைய பற்றியும் வேதத்தை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த மஜ்லிஸை உன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. அந்த மஜ்லிஸுகளையும் மதாரிசுகளையும் ஜாமியாத்துகளையும் குரான் ஹதீஸ் போதிக்கப்படுகிற இடங்களை உலகத்தில் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக இந்தியாவிலே யா அல்லாஹ் இது போன்ற மஜ்லிஸுகளை மதாரிசுகளை ஜாமியாத்துகளை யா அல்லாஹ் மற்ற வாலிமீன்களுடைய துல்மை விட்டு யா அல்லாஹ் நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், இது போன்ற மஜ்லிஸுகள் கியாமத்து நாள் வரை ஒவ்வொரு இடத்திலும் செயல்பட்டு அதன் மூலமாக இந்த குரானுடைய பிரயோஜனத்தை யா அல்லாஹ் நீ ஆமாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை பொருந்தி யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை உனது முகத்துக்காக வேண்டிய இஹ்லாஸோடு கியாமத் நாள் வரை தொடர்ந்து நடைபோடுவதற்கு யா அல்லாஹ் நீ உதவி செய்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரா நூர் என்று சொல்லப்படுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முபாரக்கான வாயினால் நீங்கள் இந்த சூராவை உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், குறிப்பாக உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இந்த சூராவை மறக்காமல் கண்டிப்பாக கற்றுக் கொடுங்கள். அதனுடைய அர்த்தத்தை அவர்களை விளங்க வையுங்கள். அதனுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய வாழ்க்கையிலே செயல்படுத்த வையுங்கள் என்று சொல்லி, எந்த சூராவை குறித்து பெருமானார் நமக்கு வழிகாட்டுதலை தந்தார்களோ அந்த சூராவினுடைய விளக்கங்களை நாம் தொடர்படியாக பார்த்து கொண்டு வருகிறோம். அதிலே நோன்புக்கு முன்னால் இருந்து சில செய்திகள் வரை நாம் நிறுத்தினோம். கடந்த வாரம் அல்லாஹ்வினுடைய கிருபையினால் 4வது ஆண்டு துவக்க விழாவும் 186வது வார துவக்க விழாவும் இந்த மஜ்லிஸ் இந்த பள்ளியிலே நடைபெற்றது. மிக அருமையான முறையிலே அதற்கென்று அதற்கு பின்னாலே வேலை செய்த, அதை முழுமைப்படுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்த குறிப்பாக இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்தினர்களுக்கும் நாம் மனதார்ந்த அந்த நன்றியை, அல்லாஹ் அவர்களுக்குரிய கூலியை நிரப்பமாக தருவானாக என்று இந்த நேரத்தில் நான் துவா செய்தவனாக. அதுபோன்று கடந்த ஆண்டிலே யாரெல்லாம் இந்த ஜக்காத்தினுடைய இந்த நாம் படித்த ஆயத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் ஏற்பாடு செய்த அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு தங்களால் முடிந்த பொருளாதார உதவியை செய்தார்களோ, இன்னும் அந்த மூட்டைகளை தூக்கி கொண்டு நேரடியாக வீட்டுக்கு சென்று தந்தார்களோ, அந்த நல்லவர்களுடைய அந்த செயல்களையும் எண்ணங்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அதுக்குரிய கூலியை அல்லாஹுவே அவர்களுக்கு நிரப்பமாக தருவானாக. அடுத்து நாம் கடந்த மஜ்லிஸிலே பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்க்கை துணைவியாரின் மூலமாக இந்த சமூகத்தினுடைய ஒழுக்க ரீதியான செய்திக்கு எந்த செய்தியை எந்த விஷயங்களை நமக்கு கற்றுத்தந்தார்களோ அதை குறித்து மிக விரிவாக நாம் பார்த்தோம். அதிலே இன்றைய காலம் இந்த 2019ஆம் ஆண்டிலே முழுக்க முழுக்க சோஷியல் மீடியா என்று சொல்லுகிற இன்டர்நெட் போன்ற பொதுத்தளங்களிலே பயணிக்கிற, சோஷியல் டொமைனிலே பயணிக்கிற, சமூக தளங்களிலே பயணிக்கிற ஒரு இஸ்லாமிய இளைஞன் தன்னுடைய பயணத்தை எப்படி வகுத்து கொள்ள வேண்டும், அவனுடைய பார்வை எப்படி, அவனுடைய விஷன் எப்படி இருக்கணும் என்பதை குறித்து இந்த சூராவிலே அல்லாஹு தாலா வரிசையாக சொல்லி கொண்டு வருகிறான். அவர்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்ன, அவர்கள் செய்யக்கூடாததை செய்தால் எதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் சந்திப்பார்கள், அவர்களின் ஊடாக இந்த சமூகம் எங்கெல்லாம் கொண்டு செல்லப்படும் என்கிற நியதிகளை எல்லாம் அல்லாஹு தாலா இந்த ஆயத்தின் ஊடாக முன்னால் படித்த ஆயத்துகளிலே நமக்கு சொல்லித்தருகிறார். ஏனென்று கேட்டால் ஒரு இஸ்லாமிய ஒரு தனி மனிதன் இருக்கிறானே அவன் சமூகத்தினுடைய ஒரு அங்கம். சமூகத்தினுடைய அங்கங்கள் என்பது சேர்ந்ததுதான் சமூகம். சமூகத்தை ஒரு பெருமானார் அழகாக அதற்கு சொல்லுவார்கள். என்னுடைய நுபுவத்திற்கு உதாரணம் என்ன தெரியுமா, ஒரு அழகாக கட்டப்பட்ட வீட்டுக்கு உதாரணம். அந்த வீட்டிலே ஒருவர் போய் பார்க்கிறார், அதனுடைய ஒரு செங்கல் மட்டும் இன்னும் முழுமைப்படுத்தப்படாமல் இருக்கிறது, அந்த செங்கல் தான் நான் அப்படின்னாங்க. அப்ப இது ஒரு வீட்டை போன்றது. பெருமானார் முஸ்லிம்களுக்கு உதாரணம் சொல்லும் போது சொல்லுவார்கள், கல் ஜசத், ஒரு உடல் அமைப்பை போன்றது. இதஸ்தக உலுவன் ததா, ஒரு உடலிலே ஒரு உறுப்பு ஏதாவது நோய்பட்டால், அவனுக்கு ஜுரம் கண்டால் அதன் மூலமாக அவனுடைய எல்லா உறுப்புகளும் அந்த சிரமத்தை அனுபவிக்கிறது. அவனை இரவில் தூங்க விடுவதில்லை. ஒரு நாளைக்கு திடீர்னு 1:30 மணிக்கு ஜுரம் வந்துடுச்சு, நைட்டு பூரா தூங்க, ஒரே என்னெல்லாமோ செய்துங்க சொல்றாரா இல்லையா, எங்க ஜுரம் அடிச்சுது, தலைதானே ஒழிச்சுது, எங்க ஒழிச்சுது. அப்போ ஒரு சமூகம் என்பது ஒரு கட்டமைப்பு. அதிலே மனிதர்கள் எல்லோரும் ஒவ்வொரு செங்கலை போன்றவர்கள். நான் தண்ணின்னு ஒவ்வொரு செங்கலை பிடுங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னா அது கட்டமைப்பாக இருக்காது. அதே நேரத்தில் அந்த செங்கல்கள் தன்னை மாற்றிக்கொண்டால் அல்லது அதனுடைய நிலைமை மாறினாலும் கூட அந்த கட்டடம் சரிந்து போய்விடும். அப்ப ஒவ்வொரு தனி மனித வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தையும் அதனுடைய மாற்றத்தையும் அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் விரும்பினார்கள். அதன் மூலமாக எழுப்பப்படுகிற மாளிகைகள் தான் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் என்கிற அந்த சத்தியத்தை, அந்த உண்மையை நமக்கு பெருமானார் சொல்லி தந்தார்கள். இதிலே கடந்த வாரத்திலே ஒரு செய்தி நாம் சொல்லுகிற போது சொன்னோம், எல்லாம் முதல்ல சமூக மாற்றத்தை சொன்னான், சமூகம் எப்படி மாறணும். நான் மீண்டும் அதை நினைவுபடுத்தி விட்டு அடுத்த ஆயத்திற்கு போகலாம் என்று நினைக்கிறேன். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிரியமான மனைவி அன்னை ஆயிஷா அவர்களை பற்றி ஒரு மிக மோசமான ஒரு பீதி பரப்பப்படுகிறது, அவர்களை பற்றி உண்டான ஒரு இட்டுக்கட்டு பரப்பப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா இந்த சமூக மாற்றம் குறித்து இந்த சூராவினுடைய ஆயத்துகளை எல்லாம் இறக்கியதாக நமக்கு பெருமானார் சொல்லித்தருகிறார்கள். அதில் முதல் ஆயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிடத்திலே யாராவது ஒரு முஸ்லீமை பற்றி ஒரு விதமாக சொல்லப்பட்டால் நீங்கள் முதல்ல சொல்லணும், அப்படி இருக்காது. ஒரு பண்பாட்டை அல்லாஹ் சொல்லித்தருகிறான், யாரை பற்றி யார் வேண்டுமானாலும் எதுவும் சொல்லலாம் என்கிற இந்த சோசியல் மீடியாவினுடைய காலத்தில் ஒரு இஸ்லாமியன் அப்படி இருக்க முடியாது. ஆனால் நம்ம செய்கிறோம், ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம நினைச்சுக்கிறது தான் இதுதான் இஸ்லாம்னு நினைச்சுக்கிறோம். இல்லை, நாம் நினைத்து கொள்ளுகிற நிறைய இஸ்லாம்கள் இஸ்லாமாக இல்லை, இஸ்லாம் வேறு ட்ராக்ல போயிட்டு இருக்கு. நாம இந்த சோசியல் மீடியாவில் இப்படி சண்டை ஓட்ட இஸ்லாத்தில் நிலை நல்லா சொல்கிறான் அப்படி, அது அது தவறான ஒரு நிலைக்கு கொண்டு போய்விடும். யாரை பற்றி உங்களிடத்தில் சொல்லப்பட்டாலும் ஒரு முஸ்லீம் முதல்ல நினைக்கணும் அப்படி இருந்திருக்காது. அவர் அப்படி தப்பரான மனிதர் இல்லை, அவர் ஒரு முஸ்லீம், அப்படி இருக்க மாட்டார். சரி, அவர் அப்படியே இருந்தாலும் அது ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்ட அப்புறம் ஒப்புக்கொள்ளப்பட்டால் அடுத்த நிலை. ஒரு மனிதனுடைய, ஒரு இஸ்லாமியனுடைய முதல் மனோநிலை அப்படி இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவன் வாயாலும் சொல்ல வேண்டும் அவர் அப்படி இருக்க மாட்டார். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, இது போன்ற செய்திகளை பரப்பாதீர்கள். நல்ல செய்திகள் பரப்புவதற்கு 1000 இருக்கிறது. ஆனால் இது போன்ற உளுத்து போன சமுதாயத்திலே புல்லரித்து போன அல்லது இந்த சமுதாயத்தை அழித்தொழிக்கிற அந்த செய்திகளை தயவு கூர்ந்து பரப்ப வேண்டாம் என்று ஒரு முஸ்லீம் சொல்லித்தர வேண்டும் என்ற ரெண்டு கட்டளைகளை சோசியல் ரீதியாக, சமூக ரீதியான பண்பாட்டிற்கு இஸ்லாம் சொல்லித்தருகிறது இந்த மேல் இந்த ஆயத்தின், இந்த மேலுள்ள ஆயத்துகளின் ஊடாக. ரெண்டாவதெல்லாம் சொல்றான், ஒரு சமூகம் திருந்துவதென்றால் அதனுக்கு காரணமாக இருக்கிற மைக்ரோ செல் அப்படிங்கக்கூடிய ஒரு ஃபேமிலி, அந்த ஒரு குடும்பம், அந்த குடும்பம் சரியானால்தான் சமூகம் சீராக முடியும். அப்ப குடும்பத்தில் அந்த குடும்பம் சீராவதற்கு என்னென்ன தேவைகளோ அது எல்லாவற்றையும் இஸ்லாம் அந்த இந்த ஆயத்தின் மூலமாக மேலுள்ள ஆயத்திலே அல்லாஹ் சொல்லித்தருகிறார். நீங்கள் வீட்டிற்குள்ளே நுழைந்தால் அனுமதி பெற்று நுழையுங்கள். உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய மனைவி இருக்கிற போது மட்டும் உங்களால் நுழைவதற்கு அனுமதி. அதுவும் கூட சஹாபாக்கள் தங்களுடைய கால்களை தட்டிவிட்டு உள்ளே நுழைவார்கள் அல்லது இருமிட்டு நுழைவாங்க. அப்துல்லாஹி இப்னு மசூத் ரழியல்லாஹு தஆலா ஹதீஸ்களிலே வருகிறது, அவர் வரும்போதே தெரியும், ஒரு சுபான்ல ஒரு சத்தம் கேட்கும் அல்லது இரும்புவார். வீட்டுக்கார் வந்துட்டார், ஷீ ஷுட் பி ப்ரிப்பேர்டு ஹர்செல், அவர் அவரை அந்த மனைவி தயார்படுத்திக் கொள்வதற்காக. அந்த மனைவியை தவிர வேறு யார் வீட்டிற்குள்ளே இருந்தாலும், உங்களுடைய சகோதரிகளோ தாயோ யார் இருந்தாலும், அனுமதி பெறாமல் வீட்டிற்குள்ளே போவதற்கு அனுமதி இல்லை என்ற சட்டத்தை இஸ்லாம் கொண்டு வருகிறது. ஏன்னா இது பார்ப்பதற்கு வெளிப்படையாக மிக சாதாரணமாக ஒரு விஷயமாக தெரிந்தாலும் கூட இஸ்லாம் சொல்லுகிறது ஒரு மனிதனுடைய மானம் இருக்கிறது. அதான் பெருமானார் அங்க நின்று பேசினாங்க, இன்ன அராதக்கும் وأنفسكم حرام عليكم كحرمة يومكم هذا وفي بلدكم هذا وفي يومكم هذا. இன்றைய நாள் ஒரு நபியாக இருந்து இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சம்பூரணமாக கொடுத்து விட்டு, அல்யோம் அக்மல்து லகும் தீனக்கும், ஹஜ்ஜத்துல் விதாவில் நின்று பெருமானார் சொன்னார்கள், இன்றைக்கு இந்த மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன். யாராலையும் சொல்ல முடியாத கருத்து. இதுவரையும் வந்தவங்க யாரும் அப்படிலாம் முழுமைப்படுத்திட்டுலாம் போக முடியாது. ஆனா பெருமானார் சொன்னாங்க, முழுமையாயிருச்சு. There is no secondary way. இன்னொரு இஸ்லாமியருக்கு இன்னொரு அறிவு தேவைப்பட்டு அப்படி போகணும்னா தேவைக்கு வைக்கவே இல்லை. ஒரு முஸ்லீம் தன்னுடைய குரானையும் ஹதீஸையும் பிடித்து கொண்டால் அவனுக்கு அடுத்த வழியே தேவைப்படாது என்ற செய்தியை அல்லாஹ் அங்கே சொன்னான். அந்த இடத்துல என்ன சொல்றாங்க, இன்ன அலை இன்ன அம்புசக்கும் அராதக்கும், உங்களுடைய அம்பாலக்கும், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய உயிர், உங்களுடைய மானம், ஒருவருக்கு அடுத்து ஒருவரின் மானமும் உயிரும் பொருளாதாரமும் அடுத்தவருக்கு ஹராம். ஹராம், அடுத்தவருடைய மானத்தை பங்கப்படுத்துவது ஹராம். அப்படி சொல்லிட்டு சும்மா விட்டுட்டு போல, ஒரு நபியாக இத்தனை ஆண்டு காலம் மக்களிடத்திலே ஏகத்துவத்தை எடுத்து சொல்லிவிட்டு அந்த சரியத்தை பக்குவப்படுத்துகிற முடிவு செய்கிற இன்றைய நாள் அல்லாஹ்வினிடத்திலே எவ்வளவு உயர்ந்த நாளாக இருக்குமோ அது போன்று ஒரு முஸ்லிமினுடைய மானம் உயர்வானது. என்ன வார்த்தை, என்ன வார்த்தை! அப்போ அந்த மானத்தை பாதுகாப்பதற்கு என்ன வழிகள் எல்லாம் உண்டோ அத்தனையும் பெருமானார் ஏற்படுத்தி தந்தார்கள் சரியத்தினுடைய வழியிலே. ஒரு முஸ்லிமனுடைய மானம் எந்த வகையிலும் பங்கப்படக்கூடாது. அப்போ வீட்டுக்கு போறது முன்னாடி நாக் த டோர், முதல்ல சொன்னாங்க நீங்கள் தட்டி அனுமதி கேளுங்கள், சலாம் சொல்லுங்கள், அதனுடைய வழிமுறைகளை சொல்லி தந்தார்கள். சும்மா வாயால மட்டும் பேசல, வந்தவர்களை திருப்பி அனுப்பி போங்க, இப்படி வருவது முறையல்ல. ஒரு சஹாபி உள்ள வந்துட்டாங்க, வெளியே நின்று கேட்டாங்க, வந்துட்டார். உடனே சொன்னாங்க அவருக்கு, போய் அல்லிமி அத்த அலீம் அல் இஸ்தான், எப்படி உள்ளே வரணும் அப்படிங்கிறத அவருக்கு போய் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பணியாளை அனுப்பி கேட்கணும், முதல்ல சலாம் சொல்லணும், நான் உள்ளே வரட்டுமானுங்க. இது எதோ தத்துவம் கிடையாது. முதல்ல முஸ்லீம்கள் விளங்கிக்கொள்ளணும், இது கேட்கறதுக்கு நல்லா இருக்க, இது அருமையாக இருக்க. எதுவரை இஸ்லாத்தை செயல்படுத்தவில்லையோ அதனுடைய கனிகளை நாம் அனுபவிக்கவே முடியாது, அனுபவிக்க முடியாது. அதனுடைய கனிகள், அதனுடைய பிரயோஜனங்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவான், வரபல்லாஹு மதலன் கலிமதன் தய்யிபா கஷஜரத்தின் தய்யிபா அஸ்லுஹா சாபித் வ ஃபர்உஹா ஃபிஸ் ஸமா துஅதி உக்லஹா குல்லஹீன் பிஇذن ரப்பியா. நீங்க மூச்சுக்கு மூச்சு அல்லது ஒரு தடவை வாழ்க்கையில லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றீங்க இல்ல,
நான் அல்லாஹுவை ஏகனாக ஒத்துக்கொண்டேன் என்ற அந்த உங்களுடைய அந்த கலிமத்து தௌஹீத், அந்த அவன் ஒருவன் என்கிற அந்த வாதம், அந்த வார்த்தை எது உங்களை இஸ்லாத்தோடு இணைத்ததோ? இஸ்லாத்தோட இணையத்துக்கு என்ன சர்டிபிகேட்டா தேவை? ஒண்ணும் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூல் முடிஞ்சு போச்சு. அவர் உள்ள வந்துட்டார். யாருக்கும் தெரியும், யாருக்கும் தெரியாமலும் இருக்கும். அவர் முஸ்லீம் ஆயிட்டார். அப்ப உதாரணம் அல்ல சொல்றான், தரபல்லாஹு மதலன் கலிமதன் தய்யிப க ஷஜரத்தின் தய்யிப. உங்களுடைய அந்த கலிமா தொய்யிபாவிற்கு ஒரு அருமையான உதாரணத்தை நான் சொல்லட்டுமா? அல்லாஹ் கேக்குறான், க ஷஜரத்தின் தய்யிப, ஒரு மரத்திற்கு உதாரணம். அஸ்லுஹா சாபித், அதனுடைய வேர்கள் நன்றாக பக்குவமாக பூமிக்கு அடியிலே பிடிக்கப்பட்டிருக்கிறது. வஃரஹுஹா ஃபிஸ்ஸம, அந்த வானமோ வான அந்த மரமோ வானத்தின் உயரத்தில் அப்படியே முட்டி அதனுடைய கிளைகள் பெரிதாக நிற்கிறது. தூதி உக்லஹ குல்லஹின், அது ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கிறது. வீட்டில் ஒரு மரம் நிற்குது, எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு ஆண்டலையும் பருவத்திலையும் அது நல்ல காய்ச்சி, அது மாமரமோ அல்லது கொடுத்து அது நல்லா சாப்பிட்றாரு. அது மாதிரி உதாரணம்னு பெருமானார் அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். என்ன உள்ளே வெளியே இப்படிலாம் பேச, என்ன கலிமா தொய்யிபாவினுடைய உதாரணம் என்ன? நல்லா அழகாக சொல்றான், அதனுடைய வேர்பகுதி இருக்கிறதே அதுதான் உங்கள் ஈமானிய பகுதி. அந்த ஈமான் உங்களிடத்திலே நன்றாக வேர் ஊண்டி இருக்க வேண்டும். ஒரு மரம் எந்த அளவுக்கு வேர் ஊட்டு இருக்கிறதோ அது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நிற்கும். உங்களுடைய வெளிப்பகுதியை விட உங்கள் உள்பகுதி மிக ஆழமாக இருக்க வேண்டும். பெரிய செய்தி. அதுக்கு கீழே எழுதக்கூடிய முஃபஸிரீன்கள் மிக ஆழமாக எழுதுவார்கள். அதே போன்று உங்களுடைய வெளிப்பகுதியும் அப்படி வளர்ந்து உங்களுடைய இபாதத், வெளியே தெரியக்கூடிய இபாதத்துகள் அது கிளை பரப்பி இருக்க வேண்டும். அது என்ன செய்யும்? அது அதனுடைய சிமாரை, அதனுடைய பழங்களை, கனிகளை உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். எக்ஸிக்யூஷன், எதையுமே எக்ஸிக்யூட் பண்ணாமல் அதை அனுபவிக்காமல் அதனுடைய கனிகளை ஒரு காலமும் சுவைக்க முடியாது. ஏன்னா இது வெற்று தத்துவம் அல்ல, இது ஒரு வாழ்க்கை தத்துவம். அதை எவர் எவர் அனுபவித்தாரோ அவர் கிடைத்துக் கொள்வார். போன வாரம் சொன்னோம் இல்லையா, மிக முக்கியமான ஹதீஸ். என்ன அழகா பெருமானார் சொன்னாங்க, மன் தரக்கஹு, அதாவது எவன் ஒருவன் அந்த கெட்ட பார்வைகளை அல்லது தன்னுடைய பார்வைகளை அடைவிடுவதை விட்டு விடுகிறானோ, மன் தரக்கஹு அபுதலஹுல்லாஹு ஈமானா, அந்த ஒரு பார்வைக்கு பகரமாக அல்லாஹ் ஈமானை கொடுக்கிறார். சாமானியமானதல்ல. வயஜிது ஹலாவதஹு ஃபீ கல்பி, கொடுக்கிறது மட்டுமல்ல அல்லாஹ் சத்தியம் செய்கிறான், அதை அவனுடைய உள்ளத்தில் நான் உணர வைப்பேன். அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு, ஈமானுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. அதை உள்ளத்துல உணர்வார். நம்ம அதுக்கு தான் இவ்வளோ பெரிய அடிதடி, நம்முடைய தொழுகை, நம்முடைய ஜக்காத்து, நம்முடைய ஹஜ்ஜு, இவ்வளோ நம்முடைய செயல்பாடுகளும் ஒரே காரணம், என்னுடைய உள்ளத்தில் என் ஈமான் உணரப்பட வேண்டும். அப்போ இந்த இடத்துல எல்லாம் சொல்கிறான், நீங்கள் வீட்டிற்குள்ளே போனால் நீங்கள் தட்டிவிட்டு அனுமதி கேளுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்கள், அப்படி செய்ய வையுங்கள். இதுதான் இஸ்லாம், இதுதான் ஷரியத், இதுதான் பாதுகாக்கக்கூடியது. இதை சொல்லிட்டு பெருமானார் சொல்கிறாங்க, இதுதான் அந்த குழந்தைக்கு பருதா என்றால் என்ன என்று சொல்லிக் கொடுக்கும். அந்த குழந்தையினுடைய வயதில் அதற்கு உள்ளே இதுதான் பருதா, யாரையும் இப்படிப்பட்ட நிலையில் நான் பார்க்க கூடாது, அது என் தாயாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் என்ற ஒரு நிலையில் அந்த குழந்தை வீட்டில் வளர்க்கப்பட்டால் சமூகம் எங்கேயோ போயிடும், எங்கேயோ போயிடும். ஒரு கட்டமைக்கப்பட்ட சமூகமாக இதாகிவிடும். அங்கே வந்து சொல்லித்தரப்படல, எந்த பிள்ளை எந்த நேரத்துக்கு வேண்டாலும் எங்க வேண்டாலும் போகலாம், அப்பா அம்மா பெட்டுக்கு ரூமுக்குள்ள கூட போகுது, அது வாட்டுக்கு வருது, வயசுக்கு வந்துட்டான், பெரிய பையனாயிட்டான், அப்பையும் அனுமதி கேட்கப்படணும்னு சொல்லித்தரப்படல. இதெல்லாம் இல்லாம நம்ம எந்த இஸ்லாத்தை பின்பற்ற போறோம்னு தெரியல. இதெல்லாம் இல்லாம எந்த இஸ்லாத்தை நம்ம பின்பற்ற போறோம்? இதையெல்லாம் விட்டதின் விளைவுகள் தான் இன்றைக்கு மிக மோசமான ஒரு சூழ்நிலையை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சந்தித்துக் கொண்டே அடுத்தவர்களுக்கு உபதேசம் வேற செய்யறோம், நீங்க எல்லாம் இஸ்லாத்தை பாருங்க கழுத்தை வெட்டிடுவான் அப்படின்னு சொல்றோம். நம்ம எங்க செய்யறோம்? செய்யாத ஒன்றை அடுத்தவர்களிடத்துல தாவா வேற செய்யறோம், நீங்க எல்லாம் வந்து இஸ்லாத்தை பாருங்க. முதல்ல எல்லாம் சொல்றான், இதெல்லாம் செய்யுங்கண்ணா, இதெல்லாம் செஞ்சாதான் அல் வசாயிலு அஹ்காமுல் காயாத், எது எதெல்லாம் காரணமாக இருக்குமோ அதெல்லாம் அந்த அந்த காரணத்திற்காக வேண்டி உண்டான காரியங்கள், அதை நீங்கள் முழுமையாக பின்பற்ற வேண்டும். அப்ப முதல் விஷயம் இஸ்திஆஸ், வீட்டிலே அனுமதி கேட்பது. இதை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 3 வாரமோ 4 வாரமோ பேசணும் ரம்ஜானுக்கு முன்னாடி. இஸ்திஆஸ்னா என்ன? அனுமதி கேட்கறதுன்னா என்ன? இத நீங்கள் ஒரு வீட்டிற்குள்ளே நுழைந்தால், யா யுஹல்லதீனா லா தத்குலு புயூதன் கைர புயூத் ஹத்தா தஸ்தனிசு வ துஸல்லிமு அலா அஹ்லியா, நீங்கள் அனுமதி கேட்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும் என்ற வார்த்தையை இது அப்படின்னு சொல்லிட்டு தர்ஜுமால எழுதுறாங்க. தஸ்தனிஸ் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு அனுமதி கேட்பதெல்லாம் இல்லை, அதை விட தாண்டிய ஒரு ஆழமான அர்த்தத்தை இல்லை அல்லாஹு தஆலா இந்த இடத்துல தஸ்தனிஸ் என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்துகிறான் என்கிற செய்தியும் சொன்னோம். ஏன்னா அதுக்கு தமிழ்ல வார்த்தை இல்லை. தர்ஜுமாக்களை எடுத்து பார்த்தா அனுமதி கேட்கறதுன்னு எழுதுறான், இல்ல அமைதிப்படுத்துறது என்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். நீங்க உள்ள போறதுக்கு முன்னாடி வீட்டுக்காரன் அமைதியாகணும், நீயும் சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு வீட்டுல போய் அவங்க நிர்பந்தமான நிலையில அந்த பெல்ல அடிச்சு அவனை சாவ அடிச்சு அப்படிலாம் போறதுக்கு இஸ்லாம் அனுமதி தரவே இல்லை. அப்படி நீங்கள் அனுமதிக்காவிட்டாலும் அதற்கு உங்களுக்கு குற்றம் இல்லை என்ற உண்மையை இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர் விருந்தாளி நம்ம திறந்தான் இல்லை, நம்முடைய வீட்டின் உள்ளே உள்ள சூழ்நிலை சரியில்லை, இப்போதைக்கு அவரை அனுமதிக்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் பதில் சொல்லாமல் இருந்தால் அவர் தானாக போய்தான் ஆக வேண்டும் என்கிற உரிமையையும் இந்த அழகிய வழிகாட்டுதலையும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அதே மாதிரி அவருக்கு மூணு தடவைக்கு மேல கூப்பிடக்கூடாது, உள்ள என்ன நிலைமைன்னு தெரியல அப்படிங்கறத அவருக்கு சொல்லித் தருகிறது. நம்ம என்ன நினைச்சுக்கோ இல்ல இது வந்த அப்படித்தான் கூப்பிடணும் பொழுது, அதனுடைய மரியாதையும் அவர் விருந்தாளியினுடைய முறைகளுமே வேறு, விருந்தாளி முறை இல்லாமல் வந்துவிட்டால் அதை ஒத்துக்கொள்ள முடியாது என்கிற செய்தி இஸ்லாம் சொல்லித்தரு. அதுக்கடுத்து இந்த இஸ்திஹ்தான் அப்படிங்கக்கூடிய பாடத்துல பார்க்கும்போது சில நல்ல செய்திகளை எழுதியிருந்தார்கள். இது வீட்டில் உள்ள இஸ்திஹ்தான பத்தி அனுமதியை பத்தி நம்ம பேசணும், அது அல்லாத சில அனுமதிகளை குறித்தும் இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்திஹ்தான் அனுமதி என்பதற்கு எதிலெல்லாம் வரும், எந்த விஷயங்களிலெல்லாம் அனுமதிகள் கேட்கப்பட வேண்டும். வீட்டில் கேட்கப்படுறது ஒன்று, அது கட்டாய குழந்தைகளுக்கு சொல்லித்தரப்பட வேண்டிய, இதில் நான் அன்னைக்கே சொல்லும்போது சொன்னேன், புதியவர்கள் வந்திருப்பதற்காக வேண்டி மீண்டும் சொல்லுகிறேன், அறை வீடு என்பது நம்முடைய பர்சனல் ரூம், அதை குறித்து தான் இஸ்லாம் பேசுகிறது. நம்முடைய ரூமில் இருக்கும்போது சில நேரத்தில் ஆடைகளை கலைத்து வச்சு கணவனோ மனைவியோ கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் மூடில் இருக்கலாம், அந்த நேரத்தில் மகனோ மகளோ அல்லது யார் அதுக்குள்ளே வருவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை. அந்த அறைகளுக்குள்ளே நீங்கள் போகும்போது கண்டிப்பாக நின்று தட்டணும். ரெண்டாவது வீடு, மூன்றாவது ஒருவர் வீட்டிற்குள்ளே வரும்போது கூட அந்த அனுமதியோடு தான் வர வேண்டும். பெருமானார் இடத்திலே ஒரு மனிதர் கேட்டார், யார சொல்ல வீட்டில் இருப்பது என்னுடைய தாய், அந்த அம்மாவுக்கு ஹிதுமை செய்யறதுக்கு வேற ஆளே கிடையாது, நான் தான் ஒத்த புள்ள, நான் தான் போகணும் வரணும், இப்பயுமா அனுமதி கேட்கணும். ரசூலுல்லா சொன்னாங்க, ஆமா நீ உன்னுடைய தாயை நிர்வாணமாக பார்க்க விரும்புகிறாயா, அப்படிப்பட்ட ஒரு அந்த அந்த சிந்தனை கூட வரக்கூடாது அல்லவா, அந்த சூழ்நிலை கூட அந்த அருவாகுக்கு ஏற்படக்கூடாது அல்லவா, அதனால யூ ஷுட் ஆஸ்க் பர்மிஷன் இன் எனிவேர், எங்கே எந்த நிலைமையாக இருந்தாலும் நீங்கள் அனுமதியை கேட்டுத்தான் உள்ளே போக வேண்டும். அதுல சில இதுல பார்க்கும்போது சில இன்னும் சில குறிப்பான இன்னும் ஆழமான சரியத் சொல்லுகிற சில தகவல்கள் இந்த செய்தியில இருந்துச்சு, அதனால இதை எடுத்துட்டு வந்தேன். இதுல ஒரு ஒரு செய்தி எழுதுறாங்க, அந்த அனுமதி அப்படிங்கிறதுக்கு அடுத்தவர்களுடைய பொருளிலோ அல்லது ஹக்கிலோ நாம் பயன்படுத்துவதற்கு கண்டிப்பாக அனுமதியை வாங்க வேண்டும். ஒருத்தர் இன்னொருத்தருடைய ஒரு பொருள் இருக்கிறது, அதை நாம் பயன்படுத்துவதற்கு அவரிடத்திலே அனுமதியை வாங்க, அவருக்கு வீடு இருக்கு அல்லது ஒரு பகுதி இருக்கு அதுல தங்குறதுக்கு, இது எல்லாத்துக்குமே அனுமதி. ஏன்னு கேட்டா பெருமானார் சொன்னாங்க, உங்களுக்கு உங்களுக்கு அதாவது அடுத்தவர்களுடைய ஆட்டிலே நீங்கள் பால் கலப்பதாக இருந்தாலும் கூட அவரிடத்திலே நீங்கள் அனுமதியை பெற வேண்டும். அடுத்தவருடைய ஆடு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு, பிடிச்சி என்னான்னு கறந்து அடுத்தவன் வீட்டு கோழியை அறுத்து பாத்தியாவது, நான் நம்ம ஊரில் சொல்கிறான்ல அடுத்தவன் வீட்டு கோழின்னு அல்லான்னு அறுத்து ஓதரா பாத்தியாவ எவன் வீட்டுக்கு வந்தா, பால் கறக்கிறதா இருந்தாலும் நீங்கள் அவரிடத்திலே அனுமதியை பெற வேண்டும். அப்படி அனுமதி பெறாமல் அறுக்கப்படுகிற அல்லது அதிலிருந்து பெறப்படுகிற அது ஹலாலாக ஆகாது. அடுத்து இன்னொருடைய தோட்டம் இன்னைக்கு சாதாரணமாக நடக்கிறது, அடுத்த வீட்டு மாங்காய் அடிச்சு தின்னா நல்லா இருக்கும்மா, நிறைய பேர் இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது செவரேறி குச்சி மாங்காய் அடிச்சா, அடாடா நம்ம வீட்லயும் அதே மரம் இருக்கு ஆனா இந்த டேஸ்ட் இல்லையே அப்படின்னு, அது ஹராமான பொருள்களுக்குன்னு ஒரு டேஸ்ட் உண்டு. பெருமானார் அது சொல்லுவாங்க, அது பார்வையாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் அதுக்குன்னு என்ன ஷைத்தான் அதுல வந்து கொஞ்சம் ஊத்தி காட்டுவான், அட நல்லா இருக்கியா, அதுல ஒரு லத்தத் உண்டுன்னு பெருமானார் சொன்னாங்க, அதுல ஒரு லத்தத். அப்போ அதை அடுத்தவர்களுடைய பொருளை எந்த விதத்திலும் அனுமதி இல்லாமல் பயன்படுத்துவதற்கு இஸ்லாமத்தில் அனுமதி இல்லை. அடுத்து அல் இஸ்திஹ்தானு துலூகில் அம்லாக் அல் மம்னூஆ, தடுக்கப்பட்ட இடங்களிலே ஒரு ஒரு சுவரை வச்சு கட்டியிருக்காங்க, அது வீடோ அல்லது வந்து ஒரு தோட்டமோ, அதுல வந்து அனுமதி இல்லை அல்லது பூட்டு போடப்பட்டிருக்குன்னா அந்த பகுதிகளுக்குள்ளே நுழைவதற்கும் கூட அந்த உரியவரிடத்திலே அனுமதி பெற வேண்டும். மூணாவது ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த கிதாபில் எழுதியிருந்தாங்க, இன்னைக்கு ரொம்ப சர்வசாதாரணமா நடக்கக்கூடிய ஒரு செய்தி, தெரிஞ்சோ தெரியாமையோ இது விளங்கியோ இது சரியத்தின் விளங்கிய விளங்காமே நிறைய நான் நுணுக்கம்னு சொன்னதனுடைய காரணம் அதுதான். சில விஷயங்களை நம்ம லெத்தாஜிக்கா செய்யறோம், இது ஒன்றும் தப்பு இருக்காதுன்னு, ஒரு பெண் தன் கணவன் இல்லாத நேரத்தில் தன்னுடைய வீட்டில் யாரை அனுமதிக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி. ஒரு பெண் தன்னுடைய கணவன் இல்லை வீட்டில், அல்லது கணவனுடைய அனுமதி இல்லாத நேரத்தில் ஒருத்தர் வந்துட்டாங்க, இதுல யாரை உள்ளே அனுமதிப்பது அல்லது கூடாது, அனுமதிக்கலாமா கூடாமா? அதுல அழகா எழுதுறாரு, யஜிபு அலல் மராத்தி இஸ்திஸானு ஜௌஜிஹா இன் அராதத் அன் தத்குல இலைஹி மன் தஅலம் அன்ன ஜௌஜிஹா யக்ரஹு துகூல. அவர் வருவது கணவருக்கு பிடிக்காது, அல்லது யாரும் சொந்தக்காரங்க கூட வீட்டுக்கு வர்றது அவருக்கு பிடிக்காது அப்படின்னு கேட்டா, அந்த நிலையில் ஒரு பெண் யாரையுமே அனுமதிப்பதற்கு வீட்டிற்குள்ளே அனுமதியே கிடையாது. இது நிறைய இடத்துல இந்த கானூன் உடைக்கப்படுகிறது. அட பிடிக்குதோ இல்லையா? நேற்று அன்னைக்கு கூட ஒரு நண்பர் சொல்லும்போது சொன்னார், பத்திரிக்கை வைக்கிறதுக்காக வேண்டி கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தோம், சுபுவுக்கு பின்னாடி எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, சில வீடுகளுக்கு போறோம், ஆண்கள் இல்லை வெளிநாட்டில் இருக்காங்க. ஆனால் அந்த மனைவி என்ன செய்கிறாங்க, கதவு தூண்டு, வாங்க வாங்க உட்காருங்க, இல்லைம்மா பரவாயில்ல பத்திரிக்கை கொடுத்தோம், இல்லை இல்லை வாங்க உட்காருங்க டீ குடிங்கிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம்? இது சரியத்தினுடைய அடிப்படையில் முழுக்க முழுக்க தவறானது. ஏன்னு கேட்டால், எல்லாரையும் தப்பாக சித்தரிப்பதற்கல்ல, இஸ்லாம் ஒரு வகையை வைத்திருக்கிறது. ஒரு பெண் தனியாக இருக்கிற போது அது ஒரு ஹுதூதை இஸ்லாம் காட்டியிருக்கிறது. அந்த கணவன் விரும்புவானா இல்லையா, விரும்பல அப்படின்னு சொன்னா அனுமதிப்பதே கூடாது. அப்படி இருந்தாலும் கூட லா தஅன் ஃபீ பைதிஹி இல்லா பிஇத்னி, கணவன் அனுமதிக்கிறார், கணவனுடைய அனுமதி இருக்கிறது, அந்த நேரத்தில் அந்த மனைவி அனுமதிப்பது கூடும். அல்லது ஹாலத்து தரூரா, நிர்பந்தமான நிலை, ஏதாவது ஒரு நிர்பந்தமான ஒரு சூழல் ஏற்பட்டுருச்சு, அந்த நிலையில கூடும், அனுமதிப்பது கூடும். அந்த நேரத்தில் அனுமதி கேட்டுள்ள, இப்ப ஒரு வீட்டில் தீ பிடிச்சிருச்சு, அப்ப அவர் வெளியே வந்து நின்று கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வரட்டுமா வரட்டுமான்னு கேட்டிருந்தா போய் சேர்ந்துருவாங்க. அப்ப அந்த கதவை உடைச்சிட்டு உள்ள போறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுக்குது. ஒரு பெண் எந்த நிலையில் இருந்தாலும் போய் அவங்கள காப்பாத்துறதுக்கு, ரெஸ்கியூ பண்றதுக்கு, அல்லது யாரையாவது அழைப்பதற்கு, ஒரு வீட்டுல ஒரு பாம்பு நிக்குது, இப்ப வந்து அந்த அம்மா அல்லான்னு பேசாம இருக்கு, கடிச்சா கடிச்சிட்டு போது நம்ம எங்க போய் கூப்பிடுறது, அந்த இது போன்ற தரூரா என்ற துபீஹுல் மஹ்தூரா அப்படிங்கிறது ஒரு இஸ்லாமிய சட்டம். இஸ்லாமிய சட்டம் எடுக்கக்கூடிய அந்த ஃபிக்ஹ் கலையினுடைய வல்லுநர்கள் ஒரு செய்தியை சொல்லுவாங்க, அல் தரூரத்து துபீஹுல் மஹ்தூரா, ஹராத்தை கூட, ஹர தடுக்கப்பட்ட செய்தியை கூட சில நிர்பந்தங்கள் ஆகுமானதாக ஆக்கும். எப்படின்னா, இந்த மாதிரி உண்டான சூழ்நிலை, நாயம் சல்லா அலிஸ்லாம் காலத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவர் வெளியே போயிருந்தார், கணவர் வெளியே போயிருந்தார், அந்த அம்மா வெளியே வந்துருந்துச்சு, புதுசாக கல்யாணம் ஆனது, ஹதீசத்து ஜிவாஜ், அப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, அந்த அம்மா வெளியே வந்து நிற்கிது. இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீம் எல்லாம் வருது சரியான கிரந்தங்கள்ல. அவர் கணவர் வந்துட்டாரு, அப்பதான் போருக்கு போயிட்டு வெளியே போயிட்டு வர்றாரு, பார்த்தா வெளியே ஒய்ஃபு புது கல்யாணம் பண்ணது வெளியே நின்றுருக்கு, கோவம் வந்துச்சு அவருக்கு, உடனே ஈட்டி எடுத்துட்டார், அந்த கொண்டு வந்து அந்த இதோட எடுத்துட்டார், எடுத்துட்டு குத்த போறாரு, என்ன நீ வெளியே வந்து நிக்கிற, புதுசா கல்யாணம், புது மனைவி. உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உள்ள போய் பாருங்க, வீட்டிற்குள்ளே ஏதோ ஒரு ஜீவன் உயிரினம் ஒண்ணு இருக்கு, பாம்பு ஏதோ ஒண்ணு இருக்கு, அது என்னன்னு தெரியல, பயத்துல தான் நான் வெளியே வந்தேன். உடனே உள்ள போறார், அந்த அது ஒரு நீண்ட ஹதீஸ், அந்த ஹதீஸ்ல அவர் உள்ள போறார், அந்த பாம்போடு போராடுகிறார், அது முதலில் மூத்தாவதா அல்லது இவர் முதலில் மூத்தாவாரா என்ற சூழ்நிலை ஏற்பட்டது. அதற்கு பின் அதனால் அவர் கடிபட்டு இறந்தார். பின்னால் பெருமானாரிடத்தில் சொல்லப்பட்ட போது வந்திருந்தது ஜின்னு என்று பெருமானார் சொன்னார்கள் என்று ஒரு செய்தி ஹதீஸ்களிலே வருகிறது. அப்ப இது போன்ற அந்த சூழ்நிலைகள் இருக்கிறதே, அந்த நேரத்தில் அனுமதிப்பது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா மற்ற நேரங்களில் பொது அனுமதி என்பது ஒரு மனைவி கணவனினுடைய பிரியம் இல்லாமல் அல்லது அனுமதி இல்லாமல் யாரையுமே அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது தான் இஸ்லாமிய சட்ட விளக்கம். அடுத்து, பெண் தன்னுடைய கணவனுடைய பொருளாதாரத்திலிருந்து எடுத்து கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ ஒருத்தர் யாராவது யாசகம் கேட்டு வர்றாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அல்லது யாருக்கோ தங்களுடைய சொந்தங்களுக்கு அந்த அம்மா கொடுக்கணும்னு நினைக்குது, கணவன் பொருளாதாரத்திலிருந்து அனுமதி இல்லாமல் எடுத்து கொடுக்க முடியுமா, அல்லது அனுமதியோடு தான் செய்ய வேண்டுமா அப்படின்னு கேட்டால், அதுக்கு நீண்ட ஹதீஸுகள் வருகிறது. ஹதீஸில் வருது, அதாவது முஆவியா அவர்களுடைய மனைவி, அந்த அம்மா என்ன செஞ்சு, பெருமானாரா இல்லை அபு சுஃபியானுடைய மனைவி, அபு சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா, அந்த அம்மா வந்து ஒரு யார் ரசூல்லாட்ட கேட்டு, யார் ரசூல்லா, இன்ன அபா சுஃபியான், இன்ன அபா சுஃபியான் ரஜுலுன் ஷஹீஹ், அபு சுஃபியான் இருக்கிறாரே, ஹி இஸ் எ ஸ்டிங்கி, அவர் ஒரு கஞ்சர். அந்த அம்மா வந்து சொல்லுது, அவ்வளோ சீக்கிரம் எதையும் இழக்கிற மாட்டார் ஷஹீ அப்படின்னு சொன்னா, டக்குன்னு எதையும் செஞ்சார், ஒலா யுத்தினி மா எக்ஃபினி ஒவலதி, என்னுடைய குழந்தைகளுக்கும் எனக்கும் தேவையானதை அவர் கொடுக்கறது இல்லை, ரொம்ப அப்படியே எப்போ ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி கொஞ்சம் கொடுப்பார், இல்ல அஹத்து மின்ஹு வஹுவலா யாலம், ஆனால் அவர் பாக்கெட்டில் நான் கை வச்சிருவேன் அவர் தூக்கிட்டு இருக்கும்போது கேட்டுச்சு. அந்த அம்மா வந்து எவ்வளோ தெளிவாக கேட்குது பாருங்க, அபு சுஃபியான் எவ்வளோ பெரிய ஆள் நம்ம அடிக்கடி, அந்த அம்மா வந்து கேட்குது, அவர் பாக்கெட்டில் இருக்கிறத தூங்கும்போது டக்குன்னு எடுத்துருவேன், அது எனக்கு தேவைக்காக வேண்டி எடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது. உடனே பெருமானார் சொன்னாங்க, ஹுதி மா எக்ஃபீகி ஒவலதிக்கு பில் மாறும், நீங்க அது போன்று எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகும். ஆனா உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் எவ்வளவு தேவையோ சத்தியத்தை கொண்டு பில் மாரூஃப்னா ஒரு ஒரு நியாயமான அடிப்படையில் எடுக்கணும். அவருக்கு அது தெரிய மாட்டேங்குது. நியாயம் இல்லாத இதாண்டா கிடைச்சது போறதாளுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவா சொல்றாங்க இல்லையா, ஏதாவது ஒண்ணு சொன்னா அவருக்கு புரியாதுங்க. அந்த அம்மா 30 வருஷத்துக்கு அப்புறம் கரெக்டா சொல்லும், அவருக்கு விளங்காது. அந்த 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 தாயார் அந்த பொண்டாட்டி கொடுக்குற ஒரே சர்டிபிகேட் எல்லா கணவனுக்கும் இந்த சர்டிபிகேட் மட்டும்தான், யூனிவர்சிட்டி கொடுக்குற மாதிரி. இதுக்கு நேர் மாற்றம் அம்மா, அந்த பெத்த தாய் இருக்குல்ல, அது 16 வயசா 18 வயசா இருங்க, பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன், அவனுக்கு தான் இது தெரியும். எவ்வளவு வித்தியாசம், தலைக்கு மாடு மாலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம். இப்ப இந்த இடத்துல அந்த அம்மா எடுத்துக்கணும்னா பெருமானார் சொல்லிட்டாங்க எடுத்துக்குங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அதே ஹதீஸினுடைய தொடர்ல, அஸ்மா பின் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, அன்னஹாஜாத் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அவருடைய மகள், அவங்க சொன்னாங்க, அன்னஹாஜாத் நபி ஃபகாலத் யா ரசூலல்லாஹ் லைஸ லி இல்லா மா அத்கல அலைய ஜுபைர், அவருடைய கணவர் பேர் ஜுபைர், ஜுபைர் எனக்கு எது கொண்டு வந்து தர்றாரோ அதுதான் என்கிட்ட இருக்குது, வேற எனக்கு ஒண்ணும் இல்ல. ஃபஹல் அலைய ஜுனாஹுன் அன் அர்திக மிம்மா யதுகுல் அலை அன் அர்திக, இந்த அர்திக அப்படிங்கக்கூடிய வார்த்தை இருக்கிறதே தன்னிடத்தில் இருப்பதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக் கொடுப்பது. ஒரு யாசகர் வந்து கேட்கிறார், அர்திக் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு இருப்பதில் மிக கொஞ்சமாக எடுப்பது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அவர் கொடுத்ததிலிருந்து கொஞ்சத்தை எடுத்து நான் யாருக்காவது கொடுக்கலாமான்னு அந்த அம்மா கேக்குது. அஸ்மா பின் அபூபக்கர், அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகளார். ஃபகால், அப்ப பெருமானார் சொன்னாங்க, அர்திகி வலா தூஇ, நீ என்ன செய்யுங்க, தாராளமாக அப்படி கொடுப்பது கூடும், உங்களிடத்திலே கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்திலிருந்து கொஞ்சத்தை எடுத்து கொடுக்கலாம், நீங்க சேமித்து வைக்கணும் நோக்கத்துல நீங்கள் சேமித்து வைக்க வேண்டாம். அப்ப பெருமானார் சொல்லுகிறார்கள், நீ அப்படி பூட்டி வைத்தால் உனக்கு வருகிற பொருளாதாரமும் பூட்டப்படும். இது பெருமானார் சொன்ன மிகப்பெரிய சுன்னத். எப்போது நாம் சில நமக்குரிய கடமைகளிலே அல்லாஹு தந்த செய்திகளிலே எதை ஹக்கே மாலூம் என்று அல்லாஹ் சொன்னானோ, நீங்கள் கொடுப்பது அளவு செய்யப்பட்ட நிர்ணயிக்கப்பட்ட கடமை. இந்த அந்த ஆயத்து இருக்கிறது ஜகாத் கடமை ஆகிறதுக்கு முன்னாடி இறங்கிடுச்சு, மக்களே அந்த ஆயத்து இறங்கிடுச்சு. உங்களின் மீது ஏழைகளுக்கும் அரியவர்களுக்கும் கேட்டு வருபவர்களுக்கும் கொடுப்பது கடமை, அறியப்பட்ட கடமை என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறங்கினான். அது அது ஒரு டீடைல்டு மேட்டர். அப்ப பெருமானார் சொன்னாங்க, அந்த அறியப்பட்ட காசை நீங்கள் கொடுக்காவிட்டால் உங்களுக்கு கொடுப்பவனான நான் தடுத்துக் கொள்வேன். இங்கே நின்றும் இங்கிருந்து வந்தாதான செய்திகள் அங்கே வரும். அப்போ எடுத்து கொடுப்பதிலே அளவோடு நீங்கள் கொடுப்பது ஒன்றும் தவறில்லை என்று சொன்னார்கள். ஒரு பெண் அப்படி எடுத்துக் கொடுத்தால் அதனுடைய கூலி அவளுக்கும் உண்டு, அவள் கணவனுக்கும் உண்டு. அவள் கணவனுக்கு தெரியாம தான் எடுத்துக் கொடுக்கிறா அளவோட, அப்படின்னா கணவனுக்கும் அந்த கூலி உண்டு என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதுக்கு அடுத்து மருத்துவம் பார்ப்பது, இதுல அனுமதி வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லுகிறார்கள். மருத்துவம் பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு ஆணிடத்திலே ஒரு பெண் போனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆண் இன்னொரு ஆணிடத்திலே போ, அதாவது மருத்துவத்திற்காக சென்றாலும் சரி, அனுமதி இல்லாமல், நல்லா விளங்கணும், அனுமதி இல்லாமல், அவருடைய பர்சனல் அனுமதி இல்லாமல் சில பகுதிகளை பார்ப்பதோ அல்லது அதிலே மருத்துவம் செய்வதற்கோ இஸ்லாம் அனுமதி தரவில்லை. அவர்கிட்ட முதல்ல கேட்கணும், இந்த இடத்துல இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, நான் உங்களுக்கு மருத்துவம் செய்யலாமா, நீ மருத்துவத்துக்கு தான் வந்திருக்க, அவன் என்னன்னே தெரியாமல் வந்திருக்கலாம், அல்லது நான் இப்படி வந்து நான் ஐ ஷுட் எக்ஸாமின் உங்களுடைய சில உறுப்புகளை அல்லது பகுதிகளை பார்க்க வேண்டும், அது இஸ்லாம் அனுமதி உண்டா, நான் செய்யலாமான்னு தான் செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லு. அந்த இஸ்தேதான், அப்படி இஸ்தேதான் தரப்பில்லை விட அவர் கொடுக்கல அப்படின்னு சொன்னா இவர் மருத்துவம் பார்ப்பது இவருக்கு அனுமதி இல்லை. ஆனால் உயிருக்கு போராடுகிற நிலையில் நாம் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்த சட்டம் மேல உயர்த்தப்படும். இப்போ ஒரு பெண் நிதர்சனமா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் வந்துட்டாங்க, அந்த நேரத்துல பார்த்துதான் ஆகணும், கால் உடஞ்சிருக்கு, கை உடஞ்சிருக்கு, ஆடைகள் கிளைஞ்சிருக்கு, இந்த நேரத்துல பார்த்துதான் ஆகணும்னா அவங்கள்ட்ட போய் கேட்டா உயிர் போயிரும்னா அந்த உயிருக்கு பொறுப்பாக அந்த மருத்துவர் ஆகிவிடுவார். அதுக்கு டிலே பண்ணி விமானுன் அலைகி இதுல எழுதுறாங்க, அவர்தான் பாமின் அதற்கு பொறுப்பானராக ஆகிவிடுவார். அந்த நேரத்துல பார்ப்பது கூடும், மற்ற நேரங்களில் அனுமதி இல்லாமல் மருத்துவம் அப்படிங்கிறது கிடையாது. இது முக்கியமான ஒரு சட்டமாக அதை கொண்டு வருகிறார்கள். அதே மாதிரி ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போகுது, இதுல அனுமதி உண்டா, நிறைய இதுல வந்து கருத்து வேறுபாடுகள். நம்ம ஹதீஸ் எல்லாம் பார்க்கிறோம், தன்னுடைய தந்தைக்கு கூட போகாமல் அந்த பெருமானாருடைய காலத்தில் இருந்தார், அவருக்கு இறைவன் சொர்க்கத்தை தந்தான். ஆனா இஸ்லாமிய ஹுக்கும் அடிப்படையில் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறுவது கணவனுடைய அனுமதியின்றி கூடவே கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னா கணவனுடைய பொறுப்பில் இருப்பவள், அவன் தான் முழுக்க முழுக்க அந்த அம்மாவுக்கு பொறுப்பு. என்ன அகத்தும் பிகலிமத்தில்ல, என்னைக்கு அந்த அம்மாவை திருமணம் முடித்து மஜ்லிஸே சேர்ந்து என்ன செய்கிறார், இஸ்லாமிய கல்யாணம் இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்துட்டாங்க, அந்த மாப்பிள்ளை அத்தா உட்காந்துருக்க எல்லாம் உட்காந்துருக்காங்க, அல்லாஹுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், திருமணம் முடித்து கொடுத்தேன், ஏற்றுக்கொண்டீர்களா, ஒப்புக்கொண்டேன்ட்டா, முடிஞ்சு. இந்த ஒரு வார்த்தை தான், வேற எதுவுமே கிடையாது. இந்த சர்டிபிகேட், உங்க சர்டிபிகேட் எல்லாம் ரெண்டாவது. அல்லாஹுவினிடத்திலே செல்லுகிற ஒரே வார்த்தை, நான் ஏற்றுக்கொண்டேன், என் மகளை தருகிறேன், ஒப்புக்கொண்டாயா, ஒப்புக்கொண்டேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு தகப்பனார் அப்படி சொன்னாலும் கூட பக்கத்துல ரெண்டு பேர் சாட்சி இருந்தானா, கல்யாணம் நிறைவேறுனாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க கல்யாணம் நிறைவேறும். அப்படி இல்ல, அதே போன்று தலாக், ஒருவன் தன்னுடைய மனைவியை விளையாட்டாக சொல்லுகிறான், நான் தலாக் விட்டுட்டேன், நான் உன தலாக் விட்டேன்னாரு, தலாக்கு நிறைவேறும். தலாக்கினுடைய விஷயத்தில் விளையாட்டல்ல. பெருமானார் சொன்னார்கள், ஜித்துஹுன்ன ஜித்துன் வ ஹஸ்லுஹுன்ன ஜித்துன், நீங்கள் வினையாக சொன்னாலும் அது வினையே, விளையாட்டாக சொன்னாலும் அது வினையே. அதனால மனைவிட்ட போய் உன்னை நான் பிரியமா தலாக் விட்டுட்டேன்னு சொல்ல முடியாது, அந்த தலம்மா தலாக் ஆயிரும். அதுக்கப்புறம் இவர் வாழ்வது என்பது அது ஹராமான நிலையில் வாழ்க்கையை தொடர்வதாக ஆகிவிடும். அதனால இதுல விளையாட்டல்ல, ஏன்னா இதுதான் வார்த்தையிலே நிற்கக்கூடிய செய்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொன்னார். அப்ப அவர் வந்து அந்த வார்த்தையிலே நம்மை பொறுப்பை ஏற்றுக்கொண்டார், கணவனுடைய அனுமதி இல்லாமல் வெளியே போகக்கூடாது. இதுல சில புக்ககாக்களுக்கு மத்தியில சில செய்திகளிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. சில இமாம் ஹனஃபி, நம்ம அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க சொல்றாங்க சில நேரங்களிலே அவர் பக்கத்து வீட்டுல தாப்பனார் இருக்கிறார், அந்த நேரத்துல போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுச்சு, அங்க அவருக்கு ஹிதுமத் செய்யறதுக்கு யாரும் இல்லை, அல்லது அவர் அப்படியே விட்டால் அவருடைய உணவுக்கு இருக்காது என்று சொன்னால் அந்த நேரத்துல ஒரு மனைவி போவது கூடும் அப்படிங்கறதும் சொல்றாங்க. ரெண்டாவது, சில விஷயங்கள் இல்மி ரீதியாக கேட்கணும், அது செய்யல அப்படின்னு சொன்னா தப்புல போயிருவோம், ஹராம் நடந்துரும் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்துல மசாயில் கேட்கறதுக்காக வேண்டி யாரும் இல்லை என்று சொன்னால் நிர்பந்தத்துல போறது கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுக்கஹாக்கள் நமக்கு சொல்லி தர்றாங்க. அடுத்து குழந்தைக்கு பால் புகட்டுகிற விஷயத்துல அதற்கும் அனுமதி வாங்கப்படும் சொல்லு, அடுத்த குழந்தை எடுத்து தன்னுடைய பாலை கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய கண்டிப்பாக அனுமதியை பெற வேண்டும். இது இந்த காலத்துல புதுசு, ஆனா இஸ்லாமிய சட்ட அடிப்படையில அந்த இருதா அப்படிங்கிறது தன்னுடைய குழந்தைக்கு வாடகை தாயை அமர்த்தி அவர்களுக்கு பால் கொடுக்க சொல்லுவது இஸ்லாமிய நெடுவெங்கும் வரலாறுல இருந்து வந்த ஒரு செய்தி. ஆனா இன்னைக்கு அது புதுசா தெரியுது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையே இல்லை. அது ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கிற பொறுப்பு கணவனை சார்ந்தது, மனைவியை சார்ந்தது இல்லை. பெத்து தரது வரையும் தான், அந்த அம்மா பெத்து கொடுத்துருச்சு, அந்த அம்மா சொல்லுது என்னால பால் கொடுக்க முடியாது, என் உடம்பு சரியில்லைன்னா அதுக்குரிய ஏற்பாட்டை அந்த கணவன் தான் செய்ய வேண்டுமே ஒளி அந்த மனைவியின் மீது அது ஹுக்குமாக ஆகாது என்ற சட்டத்தை இஸ்லாம் நமக்கு சொல்லி தருகிறது. அப்ப அதே மாதிரி வேறொரு குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டால் கணவன் இடத்திலே அனுமதி பெற வேண்டும், இது இஸ்லாமிய சட்டம். அதே மாதிரி ஒரு ரெண்டு விஷயம், ஒரு விருந்தாளி வீட்டை விட்டு செல்லுவதாக இருந்தால் வீட்டுக்காரரிடத்துல அனுமதி வாங்காம வீட்டை விட்டு போகக்கூடாது. ஒரு வீட்டுல போய் நம்ம தங்குறோம், நைட்டோ பகலோ அந்த வீட்டை விட்டு நம்ம போன நினைச்சா எது சொல்லாம திடீர்னு பொட்டி தூக்கிட்டு அவர் வாட்டுக்கு போயிட்டாருன்னா அது இஸ்லாமிய அடிப்படையில கூடாது. நான் போகணும்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லணும், நான் போயிட்டு வர்றேங்கன்னு சொல்லிட்டு தான் போகணும். அல்லது மாடியிலே தங்கியிருந்தால் கீழே வருவதாக இருந்தாலும் கூட அனுமதியை பெற்றுத்தான் வர வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம். அடுத்து கடைசியா ஒரு சட்டம் எழுதியிருக்காங்க, கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொன்னா, கித்தாபை பார்ப்பது, இன்னொருவருடைய கித்தாபை புத்தகத்தை பார்ப்பதற்கு கூட அவரிடத்திலே அனுமதி வாங்கித்தான் அந்த கித்தாபுகளை நாம் பார்க்க வேண்டும். இன்னும் ஒரு பர்சனலா ஒருத்தர் வச்சிருக்காருன்னா, ஒருவேளை அதுல ஏதாவது எழுதி வச்சிருக்கலாம், அல்லது கடிதங்கள் இருக்கலாம், அவருடைய பர்சனல் ஏதாவது உள்ள வச்சிருக்கோம். ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க மேல படிக்கிறதுக்காக வேண்டி டேபிள் மேல இருக்கிறது பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது ஒரு செல்ஃப்ல இருக்குன்னா வம்படியா போய் அதை எடுத்து படிக்கணும்னாலும் கூட வீட்டுக்காரரிடத்திலே அனுமதி கேட்காமல் செய்தால் அதுவும் குற்றமாக கருதப்படும் எழுதுறாங்க. நல்லது, இதெல்லாம் வந்து வி ஆர் வெரி லெட்டாஜிக் இன் அவர் சோசியல் லைஃப். இன்றைக்கு இதிலே நாம் எந்த விதமான கவனமும் நாம் காட்டாமல் இருக்கிற செய்திகளிலே ஷரியத் இவ்வளவு நுணுக்கங்களை நமக்கு நுழைத்து தந்திருக்கிறது என்ற உண்மையை புரிந்து கொள்வதற்கு தான் சரி இதை தூக்கிட்டு வந்தேன். இந்த செய்திகள் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. சரி, அடுத்து நாம் இன்னைக்கு செய்திக்கு வந்துடுவோம். அல்லாஹு தஆலா, இதுவும் இதற்கு மேலுண்டான நாம் படித்த ஆயத்தினுடைய தொடர் செய்தி. நம்ம போன வாரம் இந்த ஆயத்திலே சொன்னோம், குல்லில் முஃமினீன யகுத்து மின் அப்சாரிஹிம் வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், நபியே நீங்கள் மோமீன்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ளட்டும், தங்களுடைய கற்புகளை மர்மஸ்தானங்களை பாதுகாத்து கொள்ளட்டும், ஜாலிக்க அஸ்காலகும், அது அவர்களுக்கு சிறந்ததாகும், இன் அல்லாஹ ஹபீரும் பிமா யஸ்னாவூன், அல்லாஹு தாலா அவர்கள் செய்பவர்களை நன்றாக அறிபவனாக இருக்கிறான். நம்ம எப்போதும் சொல்றது மாதிரி இதற்கும் இதனுடைய முன்னால் உள்ள ஆயத்துகளுக்கும் எப்போதுமே ஒரு ரபுத், ஒரு கனெக்ஷன் இருக்கும். குர்ஆன் என்பது ஒன்றை ஒன்று சார்ந்தது. அல் குர்ஆனு யுஃபஸ்ஸிரு பஅதுஹு பஅதா. நம்முடைய இமாம்கள் நமக்கு சொல்லி தருவாங்க, குர்ஆனினுடைய ஒரு வார்த்தை ஒரு ஆயத் இன்னொரு ஆயத்துக்கு தப்சீர். அதுதான் முதல்ல அதை தப்சீர் செய்யக்கூடிய அல்லது ஒரு ஆயத்துக்கு விளக்கம் பார்க்கவனுடைய கடமை, இன்னொரு ஆயத்திலே அதற்கு விளக்கம் இருக்கும். அந்த ஆயத்தை பார்த்துட்டு தான் அதுக்கு மேல அவர் நவர வேண்டும். அப்ப இந்த ஆயத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அல்லாஹு தாலா முதல்ல அந்த ஜினா விபச்சாரத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறாள். அந்த விபச்சாரத்தினுடைய தடையை குறித்து பேசுகிறான். கடைசி அல்லாஹ் சொன்னா, வலா தத்தபியு ஹுத்துவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று இதற்கு மேலே உள்ள ஆயத்திலே சொன்னான். சொல்லிட்டு அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது அதை சார்ந்தது. இது இந்த ஆயத்து இருக்கிறத இதுக்கும் அதற்கும் தொடர்பு என்னன்னா, என்ன ஷைத்தானுடைய அடிச்சுவடுகள் அப்படின்னு ஒரு மனுஷன் கேட்கலாம். What is the footsteps of the shayateen? ஷைத்தானுடைய அந்த புட்ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டா, இதுதான் அப்படின்னு நல்லா சொன்னான். இந்த இதுதான், இதிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொண்டால் நீங்கள் ஷைத்தானிடத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துல சொல்றான், குல்லில் முஃமினீன யகுத்தூ மின் அப்ஸாரிஹிம். இந்த ஆயத்துக்கு ஒரு கிதாபுல சபபுன் நுசூல் என்று சொல்லுகிற அந்த காரணம், ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு இமாம் சபபுன் நுசூல் எழுதியிருக்கான். அது என்ன அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய காலத்துல ஒரு மனிதர், ஒரு சஹாபி நடந்து போறார், எதிர்நிலையிலே வேறொரு பெண் ஒருவர் வருகிறார். அப்ப அந்த பெண்ணின் மீது அவருடைய கண் பதிந்தது. அதை பார்த்துட்டே எப்படி போறாரு, கவனிக்கல, போய்கிட்டே இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு சுவர் இருந்துச்சு, போய் முட்டிட்டாரு. நடக்குது இல்லையா, வேற ஏதாவது டிஸ்ட்ரக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னா, கார்ல போகும்போது பைக்ல போகும்போது எதையாவது பார்த்துட்டு போனா எங்கேயாவது கொண்டு போய் விட்டுறான். நிறைய நேரம் இந்த இது மாறுறதுக்கு காரணமே என்னன்னா, வேற எங்கேயாவது கவனிச்சுட்டு போகும்போது கொண்டு போய் விட்டுறது. அல்லது நாமே சில நேரங்களில் என்ன செஞ்சுட்டு இருப்போம், இன்னைக்கு உள்ள காலங்களில் மொபைல நோண்டிக்கிட்டே போய் சாக்கடையில உளுந்தே உண்டு, இன்னைக்கு மொபைல நோண்டிக்கிட்டே போய் ஆத்துல உளுந்தே உண்டு, என்னமெல்லாம் நடக்குது. அதை நோண்டும் போது ஃபுல்லா அந்த அட்ராக்ஷன் எல்லாம் அதுக்குள்ள போன உடனே என்ன செய்யறோம்னு அவருக்கே தெரியாது. எப்போது நடக்கிற வீட்டுகளுக்குள்ளே தருமாறி போனவர்கள் உண்டு. அப்ப இவர் இந்த பெண்ணை பார்த்து விட்டு அவர் நடந்து போறாரு. போனோட செவத்துல முட்டாரு, முட்டினாலும் சாதாரணமா முட்டல, முட்டின முட்டல அவருடைய இந்த மூக்கு பகுதி உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்லு இது இருக்கு இல்லையா, அந்த நுனி மூக்கு சொல்லுவோம்ல, அது உடஞ்சிருச்சு, உடஞ்சி ரத்தம் ஊத்துது. அந்த அளவுக்கு போய் முட்டிட்டாரு தன்னை அறியாமல். இப்ப இந்த ரத்தம் வடிய வடிய அவர் சொன்னாரு, நான் பெருமானாரிடத்திலே போய் இதற்கு பதில் தேடாமல் நான் இதை தொடக்கி கூட மாட்டேன்ட்டு கிளம்பிட்டார் நேரம். ஏன்னா சஹாபாக்களுடைய நிலம் அப்படித்தான் இருந்துச்சு, எதுனாலும் அங்க போய் சரண்டர் ஆயிடுவாங்க. அங்க போயிட்டா பெருமானார் தன்னை சுத்தப்படுத்தி விடுவார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க வேண்டும், இதிலிருந்து நான் அல்லாஹுவினிடத்தில் எப்படி மீள வேண்டும் என்கிற வழியை எனக்கு பெருமானார் சொல்லி கொடுத்துருவாங்கன்னு இந்த வழி அவங்களுக்கு தெரியல. நேரம் போனார், போன உடனே இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நடந்தது அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் நீ செய்ததனுடைய அந்த பார்வையினுடைய தண்டனையாக இதை தந்திருக்கான். இது ஒரு உனக்கு தண்டனை. நாங்க உடனே அல்லாஹு தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு சில இமாம்களுடைய அந்த கருத்துக்களில இந்த செய்தி எழுதப்படுகிறது. அப்புறம் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொன்னா, குல்லில் முஃமினீன. இரண்டாவது, தனி மனித ஒழுக்கம் என்பது. இப்ப நம்ம இதை பேசும்போது சொன்னோம், பர்தா பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுகிறது, ஹிஜாப் அப்படிங்கிறது. நான் அடிக்கடி சொல்லுகிற செய்தி, ஹிஜாப் அப்படிங்கிறது வெறும் கருப்பாடை மட்டும் அல்ல. நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, ஹிஜாபுங்கிறது அந்த பெண்கள் அணியக்கூடிய பெரிய புர்கா பருதா அதுதான் நினைக்கிறோம். இல்ல, இஸ்லாம் சொல்லுகிறது அதை தாண்டி சில செய்திகள் இருக்கிறது. இஸ்லாம் அதற்குரிய காரணங்களையும் தடுத்து விட்டு அப்புறம் புர்காவை பத்தி பேசுது. இன்னொன்று, ரெண்டாவது செய்தி, புர்கா அப்படிங்கிறது பெண்களுக்கு தான் நம்ம நினைச்சிக்கிட்டு இருக்கோம், முதல்ல ஆண்களுக்குன்னு இஸ்லாம் பேசுகிறது. ஏன்னா இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆண்களுக்கு தான் இது முதலில், ஆண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்கள் தாழ்த்தி கொள்ளுங்கள். நான் இதுதான் பர்தா. பர்தா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இவர் இவருடைய புறத்திலிருந்து முழுமையாக இவர் இவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மற்றது என்ன நடக்குதோ அது தானே நடக்கும். இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, உலகம் அப்படி இல்லையே, நம்ம சொல்றோம் இதுல ஒரு காரணம் சொன்னா, இப்படி இருக்காதீங்க, உங்களுடைய பார்வைகளை எப்படி பேணுங்கள், அல்லாஹ் அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய ரஹமத்தையும் பரக்கத்தையும் வச்சிருக்கான், உங்களுக்கு ஈமானை அதற்கு பதிலாக தருகிறான், அதுல லத்தத்து கிடைக்கும், அது அதனுடைய டேஸ்ட் கிடைக்கும்னா, இல்லைங்க நான் வெளியே போறேன், அது இங்க இப்படிதானே இருக்கு சூழல், அப்படி எப்படி இருக்க முடியும் அப்படின்னா, அது அல்ல. அதுக்கு தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான், நபியே நீங்க சொல்லுங்க. இப்ப இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுறாங்க, ஏன் அல்லாஹு தஆலா நபியை பார்த்து நீங்க சொல்லுங்கன்னு சொல்லணும், ஒரு முக்கியமான மேட்டர். யா யுஹல்லதீன், யா யுஹல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களே நீங்க பார்க்காதீங்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஈமான் கொண்டவர்களே, எத்தனை இடத்துல எல்லாம் கூப்பிட்டு கூப்பிட்டு சொல்றான். இது இவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான செய்திய நபிட்ட சொல்லி நீங்க சொல்லணும்னு சொல்ல வேண்டிய என்ன இருக்கு? டைரக்டா ஆயத்திறக்கி யாயுள்ளதி நாமனும் தகுந்த நீங்கள் வந்து பார்க்க கூடாது, சொல்லு அபுசாரக்கும் நீங்கள் கண்ணை கீழறிங்கன்னு ஏன் சொல்லல? இந்த மெத்தடாலஜி ஆஃப் குரான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா, குரானுக்கென்று ஒரு ஸ்டைல் உண்டு, குரானுக்கென்று ஒரு பார்வை உண்டு, அதனுடைய நோக்கு தொலை நோக்கானது. ஏன் அல்லாஹ் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லல அப்படின்னு சொன்னா, ஒரு இமாம் எழுதும் போது எழுதுனாங்க, அப்படி பார்ப்பவரிடத்தில் அல்லாஹ் பேசுவதை கூட விரும்பவில்லை. ஒரு இமாம் எழுதியிருக்காரு, எவர் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்தாமல் அப்படியே விடுகிறாரோ, இது ஹராம் என்று தெரிந்தும் தன்னுடைய பார்வையை அனுமதிக்கிறாரோ, அல்லாஹ் அவரிடத்தில் பேசுவதை கூட விரும்பவில்லை. ஒன்னாவது. ரெண்டாவது, இன்னொரு இமாம் எழுதுனாங்க, இது அரசாங்கம் சார்ந்த செய்தி அல்ல, எந்த நாட்டிலேயாவது ஒரு ஹுக்கும், நீ வந்து இந்த இப்படிலாம் பொம்பளைய பார்க்க கூடாது அப்படின்னு எந்த நாட்டிலேயாவது இருக்கா? இல்ல. ஈவன் இஸ்லாமிய நாட்டில் கூட இதை சட்டமாக ஆக்க முடியாது. அந்தவங்க பொருதா போட்டுக்கலாம், ஈரான் போறவன்லாம் பரதா போட்டுட்டு தான் போகணும், இந்த அம்மாவுக்கு கூட போட்டு உட்கார வச்சாங்க இல்லையா, நம்ம நாட்டில இருந்து போனவங்க கூட என்ன செஞ்சுக்கிறான், பரதாவை போட்டு தான் போகணும், சவுதிக்குள்ள போனா நீங்க புர்காவை போட்டு, இன்னைக்கு அதெல்லாம் எடுபட்டு போச்சு, கொஞ்சம் கொஞ்சமா எடுபட்டுக்கிட்டே இருக்கு, அது கியாமத்து நாள் வர வர இன்னும் மோசம் பயங்கர இன்னும் பயங்கரமாக போவோம். பெருமானார் சொன்னாங்க இல்லையா, அதாவது இந்த கூச்சநாச்சம் இந்த ஹராம் என்கிற அந்த இதெல்லாம் போய் ஒரு விலங்குக்கு ஈடாக மனிதன் ஆகி போவான். விபனுக்கும் விலங்குக்கு எந்த வித்தியாசமும் தெரியாது. கடைசி காலம் வரும் ஒருத்தன் சொல்லுவான், என்னப்பா ரோட்ல எப்படி செஞ்சுட்டு ஓரமா பாப்பா அப்படின்னு, அவன் தான் அவுளியா. அன்னைக்கு பெரிய வலி யாருன்னா, அட ரோட்ல ஏயா இப்படி இருக்க போனா, கண்ணுக்கு எதுக்கு நடக்குத, இன்னைக்கு ரோடு காடெல்லாம் வித்தியாசம் இல்ல, போயிட்டான். We are very near to கியாமா. இதை வச்சு நாம் தெரிஞ்சு கொள்ளலாம், நமக்கும் கியாமத்துக்கும் இன்னும் கொஞ்ச காலங்கள், இன்னும் நெருக்கமானது. இந்த நேரத்திலையும் இந்த சமுதாயம் இதுகளை எடுக்கல அப்படின்னு சொன்னா வேற எப்ப போய் எடுக்க போகுது? இதனுடைய அகமியத், இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எப்ப விளங்க போகுது? பெருமானார் இந்த இடத்துல சொன்னாங்க, குல்லில் முஃமினீன, இந்த இடத்துல அல்லாஹு சொல்லுகிறான் நபியினுடைய முக்கியத்துவத்தை. இன்னொரு இமாம் எழுதும்போது எழுதுறாங்க, நபின்னா யாரு அப்படிங்கறத அல்லாஹ் இந்த இடத்துல விளங்குறான். நபியினுடைய மக்காம நீங்க விளங்கிக்கீங்க, நபியினுடைய ஸ்டேட்டஸ புரிஞ்சுக்கீங்க, அவர் உங்களுடைய அவருடைய மனைவி உங்களுடைய தாய் என்று குர்ஆன் அறிமுகப்படுத்துகிறது. தந்தை என்ற ஸ்தானத்தை சொல்ல முடியாது. நபியை பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான், மூமின்களே நபியின் மனைவி உங்களுக்கு தாய். ஏ நினைச்சு அல்லாஹ் நபி உங்களுக்கு அத்தான்னு சொல்லியிருக்கலாம்ல, சொல்ல முடியாது. உலகத்துல யாரையும் போய் ஒரு மனுஷன் என்ன செய்ய முடியாது, நீங்க எங்க அத்தா மாதிரி சொல்ல முடியாது, சிக்கலாயிரும். ஆனா யார பார்த்தாலும் இவன் சொல்லலாம், நீங்க எங்க அம்மா மாதிரி சொல்லலாம். அதிலிருந்து உள்ளே உள்ள அர்த்தம் என்ன, ஒரு தகப்பன் அந்தஸ்திலிருந்து இந்த சமூகத்தை கட்டி அமைக்கிற வடிவமைக்கிற முழு பொறுப்பும் நபியை சார்ந்தது. அந்த தகப்பனார் ஸ்தானத்தில் இருந்து அந்த நபி அதை பார்த்து கொள்வார்கள், உங்கள் செயல்பட வச்சு அவங்க நேரடியா பார்ப்பாங்க. அதுக்கு தான் அல்லாஹ் என்ன செஞ்சான், தான் சொல்லல, அந்த பொறுப்பை நபிட்ட கொடுத்தான்னு எழுதுறாங்க. ஏதோ போகிற போக்கில் படிப்பதெல்லாம் குர்ஆன் அல்ல, நான் அடிக்கடி சொல்றேன், இது லட்டு, இது ஜிலேபி. ஒரு குள்ளுக்குள்ளே 1000 அர்த்தங்கள் உண்டு. அடுத்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் தான் அவர்களை பார்த்து கொள்ளுவதற்கு, அந்த சட்டத்தை ஜாரியாக ஆக்குவதற்கு நீங்கள் தான் நிலையானவர்கள். ரெண்டாவது, அல்லாஹ் சட்டம் போட்டா இதெல்லாம் நம்மளால முடியுமான்னு கூட கேட்பான். நபியை நீங்க செஞ்சு காட்டுங்க, நல்லா நீங்க செஞ்சு காட்டுங்க, இது முடியுமான்னு ஒரு காலத்துல கேட்பான். இப்படிலாம் பார்க்காம இருக்க முடியுமா? என்னையா சொல்றான், நபியை நீங்க காட்டுங்க இது எப்படி நடக்கிறதுன்னு. நபி நடந்து காட்டினாங்க, அதுக்கப்புறம் சொன்னாங்க ஏ செய்யுங்கப்பா இப்படின்னு. இந்த இடத்துல குல்லில் முஃமினீன, அடுத்த வார்த்தையில் அல்லாஹ் சொல்றான், இது மூமின்களுக்கு மட்டுமானது. யார் என்னையும் என்ற ரசூலையும் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான், மற்றவங்களுக்கு இதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. எவர்கள் கண்ணை அலைய விடுகிறார்களோ அவர்கள் தன்னுடைய ஈமானை மறுபரிசீலனை செய்ய வேண்டியவர்கள். தொழுகிறது ஜக்காத்து கொடுக்கிறது மட்டும் இல்லை சார், இந்த விஷயத்திலையும் இது யாருக்கும் தெரியாத ரகசிய விஷயம். அதனால அன்னைக்கு சொல்லும்போது சொன்னேன், இது சட்டமாக அல்லாஹ் ஆக்கவில்லை, ஒரு அதபாக ஒழுக்கமாக ஆக்கி இருக்கிறான். இது யாரு செய்யறாங்க செய்யல அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உங்கள் கண்கள் செய்கிற ரகசியங்கள் அல்லது உங்கள் கண்கள் செய்கிற அநியாயங்களை அவன் அறிந்தவன். உங்கள் உள்ளங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் அவன் மட்டுமே தெரிந்தவன். வேற யாருக்கும் தெரியாது. அவர் பார்க்கிறாரு, இப்படி உட்காந்துருக்காரு, அவரு இங்கே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்காரு, வேற எங்கேயோ பார்க்கறாரு. அது வேற உலகத்தில் உள்ளவங்க அவரை நம்பிக்கலாம், அவர் பெரிய தாடிலாம் வச்சிருக்காரு, ஜிப்பாலாம் போட்டிருக்காரு, ரொம்ப நல்லவராக இருப்பார், அல்லது போடலை, அல்லது இவர் பெரிய மனுஷன் அப்படிலாம் நினைக்கலாம், அல்லது வயசானவர். இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தானே நம்பி போறான். இன்னைக்கு உள்ள காலங்களில் நிறைய இது போன்ற இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது போன வாரம் நடந்தது. முந்தானால என்னமோ பேப்பர்ல போட்டிருந்தான், ஒரு தாத்தா வயசுல உள்ளவன் ஒரு பொண்ணு 6 வயசு, என்ன சிந்தனை! அந்த அந்த சிந்தனையை தான் சார் வேரோடு அறுக்கிறது. இது வேருக்கும் வேரடி மண்ணோடும் இந்த சிந்தனை, இந்த பார்வை எடுத்து விடுகிறது. அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், மூமின்களுக்கு மட்டும்தான் அது பிரயோஜனம் தரும். ஏன் அப்படின்னு சொன்னா, அந்த லத்தத்தை, அந்த டேஸ்ட், அதை மட்டும்தான் அனுபவிப்பான். ஒரு பார்வைக்கு பகரமாக நான் உனக்கு ஈமானை தருகிறேன், இரண்டாவது அந்த ஈமானுடைய ஹலாவத்தை விளங்க வைக்கிறேன். பார்த்து பார்வையை மட்டும் பேணி பாருங்கள், அதற்கப்புறம் என்ன நடக்குதுன்னு, அதுக்கப்புறம் எதையும் பார்க்க மாட்டான். சீசின்னு இந்த பழம் புளிக்குன்றுவான். ஏன்னா அதை தாண்டி அவன் உள்ளத்தில் கிடைக்கிற நிம்மதியும் அமைதியும், அந்த ஈமானுடைய பேர் அருள் இருக்கிறதே, அந்த ஒளி இருக்கிறதே, அடுத்தவனை பார்க்கவே விடாது. ஆனா முதல் ஸ்டெப் என்ன தெரியுமா, நான் இதை செய்வேன் என்று ஒரு அடியை எடுத்து வைப்பது. நான் இதை செய்வேன் இன்ஷா அல்லாஹ், இனி உள்ள காலங்களில் என் பார்வை தடும. அவர் யாராக இருந்தாலும் சரி, என் பார்வை ஹராமான பக்கம் போகவே போகாது. இந்த இந்த வசனத்துல கவ்து அப்படிங்கிறதுக்கு உதாரணம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், பார்வையை தாழ்த்துவது அப்படிங்கிறது திருப்பிக் கொள்ளுவது அல்லது மூடிக்கொள்ளுவது. சில சந்தர்ப்பங்கள்ல வேற வழியே இல்லை, அல்லான்னு மூடிட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துக்கிட்டார் அப்படிங்கும் இதுக்கு அர்த்தம் எடுத்துக்கலாம், அல்லது திருப்பிக் கொள்ளுவது. அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் என்று சொல்லுகிற ஒரு நபித்தோடர், அப்துல்லாஹ் இப்னு ஜரீர், அவங்க வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், திடீரென்று இப்படி அல்லாஹ் வசனத்தை இறங்கிட்டானே, திடீர்னு இப்படி போகும்போது எதாச்சியா உன் மேல ஒரு பெண் மேலே பட்டு விடுகிறது, இதற்கு என்ன ஹுக்கும், நான் என்ன செய்யறது அப்படின்னு. அப்ப பெருமானார உடனே சொன்னாங்க, இஸ்ரிஃப் பஸரக், அப்படி ஏதாவது தெரியாமல் ஒன்று நிகழ்ந்து விட்டால் உடனே உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுதான் அதுக்கு வழி, வேற ஒன்னும், தேர் இஸ் நோ செகண்டரி, அதுதான் அதுக்கு வழி. உடனே உங்களுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுங்கள். திருப்பி கொண்டா அல்லாஹு தஆலா அதன் மூலமாக உள்ள நிலையை மாற்றித் தருவான். இன்னொரு ஹதீஸ்ல வருது, அந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழர் தனக்கு பின்னால் அமர வச்சு வெளியில போய்கிட்டு இருக்காங்க, போகும்போது அவங்க வந்து ஃபதல் பின் அப்பாஸ் என்று சொல்லுகிற அப்பாஸ் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மகனார் ஃபதல் பின் அப்பாஸ், ஹதீஸ்களில் வருகிறது, அவங்கள பின்னால் உட்கார வச்சு, அதாவது வாலிப பையன், அவர் பின்னால் உட்கார்ந்துருக்காரு. பெருமானார் போய்கிட்டே இருக்கும்போது எதிரால ஒரு பெண் வந்து ஏதோ மசாயில் சட்டம் கேட்பதற்காக வேண்டி வந்தாங்க. வந்த உடனே பெருமானார் நிறுத்திட்டு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அம்மா இவரை பார்க்குது, பின்னாடி உள்ளவரை, இவர் அந்த அம்மாவை பாக்குறார், பார்வைகள் மாறுகிறது. உடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இவரை பார்த்து அவருடைய முகத்தில் தாடையில் கை வைத்து பெருமானார் அவர் முகத்தை வேற சைடு திருப்பிட்டாங்க. திருப்பிட்டு அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க, நீங்க வேற சைடு திரும்புங்கன்னாங்க. இன்னைக்கு பைக்ல போய்கிட்டே இருக்கும்போது மனைவியை பின்னாடி உட்கார வச்சுட்டு போறாரு, யாராவது நண்பர் வந்தா நின்று பேசிட்டான், அவன் இவரையும் பாக்குறான், அந்த அம்மாவையும் பாக்குறான், நல்லா இருக்கியான்னு கேட்கறான், யாரை கேட்கறான்னு தெரியல. சரி, பெருமானார் சொல்லுவார்கள், அதாவது தையூஸ் என்ற வார்த்தையை பெருமானார், ஆண்மையற்றவன் எவன் தெரியுமா, தன் வீட்டுக்குள்ள எவன் வந்துட்டு போறான் என்ன ஏதுன்னு, அல்லது தன் மனைவியை எவன் பாக்குறான்னு கூட ஒரு சொரணையே இல்லாத ஒருத்தன், ஒரு தையு ஆண்மையற்றவன் சொன்னான். தன் மனைவி இடத்துல யார் பேசுறா, யார் வர்றா வீட்டுக்கு, யார் வேண்டாலும் வருவான், யாரும் பால்கார வருவான், அவன் வருவான், எது வேண்டாலும் பேசிட்டு போவான், இவர் அப்படி இருக்கார் அப்படின்னு சொன்னா நீ இருந்து என்ன பிரயோஜனம். தையூஸ் என்ற வார்த்தையை பெருமானார் அந்த இடத்திலே பயன்படுத்தினார்கள். அப்ப இவருடைய முகத்தை திருப்பினாங்க, அந்த அம்மாட்ட சொன்னாங்க, நீங்க திரும்பி நில்லுங்க கேளுங்கன்ட்டு கேட்டு போயிட்டாங்க. இந்த சம்பவம் முடிஞ்ச பின்னாடி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல கேட்கப்பட்டுச்சு, நீங்க ஏன் அவரை திருப்பினீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பெருமானார் சொன்னாங்க, அவர் ஒரு வாலிப பையன், வாலிப முறுக்குள்ள அந்த நேரம், அந்த அம்மாவும் வந்து அந்த வயதில் உள்ளது, பார்வைகள் தடுமாறும் போது ஷைத்தான் அந்த இடத்திலே வந்துட்டான், அந்த இடத்தில் நான் இருக்க முடியாது, ஒரு நபிக்கு அந்த இடத்துல வேலை கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சட்டத்தை கேட்டு அந்த அம்மா நிற்கிறது, இஸ்லாத்தை கேட்டு நிற்கிறது. அதனால தான் இந்த சட்டத்தை எப்படி ஜாரியாக ஆக்க வேண்டும், இதை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், ஒரு விஷயத்தை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு கியாமத்து நாள் வரை வருகிற மக்களுக்கு பாடமாக நான் என்ன செஞ்சேன்னா, அந்த பிள்ளைய மோகத்தை திருப்பி காட்டினேன். ஒவ்வொரு பெற்றோருக்கு எவ்வளவு கடமையா இருக்குன்னு கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு சொல்லணும் இந்த உண்மைகளை நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைங்க விளங்கிக்குவாங்க. இது எல்லாமே இன்றைக்கு வாலிபர்களுக்கு பேசப்பட வேண்டிய செய்தி. குர்ஆன் இந்த 2019 ஒரு ஆண்மகனுக்கு என்ன ஒரு ஒரு இதுல எழுதும் போது எழுதுறாங்க, ஒரு கிதாபுல ஒரு மனிதன், ஒரு ஆண், ஒரு வாலிப முறுக்குள்ளவன் தன்னுடைய பார்வையை அப்படி தாழ்த்தி கொண்டான் என்று சொன்னால், ஹதீஸ்களிலே வருகிறது, யுபாஹில்லாஹு பில் மலாயிகா, அல்லாஹு தஆலா அந்த மனிதனை குறித்து மலக்குமார்களிடத்திலே பெருமை கொள்ளுகிறான். என்ன ஹதீஸ்ல வருது, ஒரு வாலிபன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்போது தன்னுடைய பார்வையை திருப்பிக் கொள்ளுகிறான். ஏன்னா அல்லாஹு சொன்னான், ரசூல் சொன்னார்கள், இதிலே ஈமான் இருக்கிறது என்று திருப்பிக் கொண்டால், யுபாஹில்லாஹுல் மலாயிகா, இன்னல்லாஹ ல யுபாஹில் மலாயிகா ஃபீ ஷாபின் தாயிப், இப்படி ஒரு நிலையிலே இருக்கிற ஒரு வாலிபனை குறித்து அல்லாஹு மலக்குகளிடத்திலே பெருமை பாராட்டுகிறான். ஏன் அடியான பாருங்கயா, இத படைக்கிற நேரத்துல நீங்க என்ன தெரியுமா சொன்னீங்க, யஸ்ஃபிகூன தீம இஃப்ஸிதுன ஃபில் அர்த், இந்த உலகத்திலே மிக கேடுகட்டத்தனத்தை செய்வார்கள், இரத்தத்தை ஓட்டுவார்கள் சொன்னீங்கல்ல. ஒரு வாலிப முறுக்குள்ள வாலிபன் எப்படி அவனுடைய பார்வை எப்படி மாறு, உந்துரு அப்தி தரக்க ஷஹவத்தஹுலி அஜ்லி, உந்துரு அப்தி தரக்க ஷஹவத்தஹுலி அஜ்லி, அந்த அடியானை பாருங்கள், என்னை மட்டுமே பயந்து அவன் அவனுடைய சகவத்தை அந்த இச்சையை அவன் விட்டு விட்டானே, அவன் எனக்குரியவன். அந்த இடத்துல தான் ஹதீஸ்களிலே வருகிறது, அல்லாஹ் சொல்லுவான், நாளை கியாமத்திலே நிழலே இல்லாத இடத்தில் நான் அவனை என்னோடு அரவணைத்துக் கொள்ளுவேன். இந்த உலகத்துல யாரும் பார்க்காத இடத்துல என்னை எப்படி அவன் அரவணைத்தானோ அதே அரவணைப்பு நாளை அவனுக்கு உண்டு. அப்ப இது யார்கிட்ட பேசுறது, 60 கிழவன்டையா, 80 யார்கிட்ட பேசுறது? இன்னைக்கு எல்லாமே சோசியல் மீடியாவும் டொமைனாகவும் ஓபன் ஆகி போன காலத்தில் இது யாருக்கு தேவை? பெருமானார் சொன்னார்கள், அப்படி ஒருவன் தன்னுடைய பார்வையை கட்டுப்படுத்தி அல்லாஹுக்கு பயந்து நடந்தால் அற்புதமான மனைவியை அல்லாஹ் அவனுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான். அவன் மௌத்தா போகிற வரை அந்த மனைவி அவன் கண்ணடியில் கிடப்பாள், திரும்ப அவனை எங்கேயுமே பார்க்கவே விட மாட்டான். அல்லாஹ் கொடுக்கிற கிஃப்டிலே மிகப்பெரிய கிஃப்ட் இந்த உண்மையை அந்த பிள்ளைங்களுக்கு உணர வைக்கணும். இன்னைக்கு உள்ளது ஒரு பார்வை, ஆனால் உன் வாழ்க்கை முழுக்க உனக்கு கட்டுப்பட்டு உனக்கு சுகத்தை தருகிற மனைவி பெரிதா, இந்த அரை மணி நேரம் இந்த பார்க்கிற செய்தி பெரிதான்னா ஒத்துக்குவான். அந்த நேரத்தில் அவனுக்கு விளங்குகிற சக்தி உண்டு, ஒரு அந்த அந்த பையன் விளங்கணும்னு நினைப்பான் சில உண்மைகளை, அந்த நேரத்தில் கரெக்டாக இன்ஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா அவனுடைய பாதையே முழுமையாக மாறிப்போகும். அது தெரியாததுனால, அது அப்படி விடுறதுனால அவனுக்கு எது கிடைக்கிறதோ இப்போதைக்கு சந்தோஷம், இப்போதைக்கு பார்வை. ஆக இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அழகா சொல்றான், அடுத்து இந்த வசனத்துல டைம் ஆயிடுச்சு, இதோட முடிச்சிருவோம். அபுசார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துறான். குர்ஆன்ல மொத்தம் 3 வார்த்தைகள் உண்டு பார்க்கிறது அப்படிங்கிறதுக்கு. மொத்த குர்ஆனிலும் 3 வார்த்தைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1வது நவர பார்த்தான், அரபியில நவர அப்படின்னு சொன்னா லுக் அப்படின்னு அர்த்தம். இந்த பசர பார்த்தல், இன்னொன்று ரஆ ருயத் அப்படின்னாலும் பார்த்தல். இந்த மொத்த குர்ஆனிலும் இந்த 3 வசனம் மட்டும்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஆனால் மற்ற எல்லாத்தையும் சொல்லாத அல்லாஹ் இந்த இடத்துல அபுசார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை மட்டும் ஏன் சொன்னான், அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் உண்டு. என்ன, இந்த இடத்துல பார்க்கறதுங்கிறதுக்கு ரஆ சொல்லியிருக்கலாம், இல்லது வந்து நவர சொல்லியிருக்கலாம், இல்ல ஐன்னு அந்த பார்க்கக்கூடிய கண்ணை சொல்லியிருக்கலாம், எதையுமே அல்லாஹ் சொல்லல, அபுசார் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை பயன்படுத்தலாம். 2வது மொத்த குர்ஆனிலும் அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் பேச்சு பார்வை அப்படின்னு சொல்றானோ கேட்கறது அப்படிங்கறத ஒருமையில தான் சொல்லுவான், வஸ்ஸம்அ வல் பஸர, வஸ்ஸம்அ வல் அபுசார, கேட்கறதையும் பார்வையும், கேட்கறது ஒருமையாக இருக்கும் பார்க்கறது பன்மையாக இருக்கும். இது குர்ஆனுடைய மெத்தடாலஜி, இந்த ஸ்டைல் ஆஃப் த குர்ஆன். ஏன் அப்படிங்கிறது, மனிதனுடைய பயாலஜியை பற்றி இறைவன் இந்த இடத்திலே நன்றாக விளங்கி பேசுகிறான். What is the biology of the human biology? அவன் எப்படி இருக்க, அவனுடைய அந்த நடைமுறை சிக்கல் என்ன, அல்லது அதிலே உணர வேண்டிய செய்திகள் என்ன என்கிற அந்த உண்மையை இந்த ஆயத் சொல்கிறது. இன்ஷால்லா வரும் வாரங்களிலே அபுசார் என்று சொன்னால் என்ன, அதுக்கு பின்னாடி இதுல அல்லாஹு தஆலா என்ன சொல்ல விளைகிறான் என்பதை அடுத்த வாரம் பார்க்கிற வரை நாம் எதை படித்தோமோ அதை அனுபவித்து பார்க்கிற. இது ஆணுக்கு மட்டுமல்ல பெண்ணுக்கும். இது வந்து ஒரு ஒரு பெண்ணை சகுவத்தோடு அல்லது இச்சையோடு பார்ப்பது மட்டுமல்ல, இச்சை இல்லாமல் பார்ப்பதும் கூடாதுன்னு நாங்க இஸ்லாமிய ஷரியத் சட்டப்படி இச்சையோடு அவள் எப்படி இருக்கிறாள், உடல் பாகங்கள் எப்படி, அழகா அழகு இல்லையா, சரி ஒருத்தி கண்ணங்கரேன் இருக்கா கருப்பியா இருக்கா அவளை பார்க்கறது கூடுமா அப்படின்னா அதுவும் கூடாது, அதுவும் கூடாது. அப்ப இச்சை இச்சை இல்லை அழகு அழகு இல்லை என்பதெல்லாம் காரணம் இல்லை, பார்க்க கூடாது அப்படிங்கிறது இஸ்லாமிய சட்டம். இதே சட்டம் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு பெண் தன் கணவன் அல்லாத மற்ற ஆண்களை எந்த விதத்திலும் அவள் பார்க்காமல் தன்னுடைய பார்வையை பேணிக் கொண்டால் ஒரு ஆணுக்கு என்ன ஈமானிய சுவை உண்டோ அதே சுவை அந்த பெண்ணுக்கும் உண்டு. அல்லாஹ் அறியக்கூடிய வாக்கியத்தை அடுத்த வாரம் வரை இதை செயல்படுத்தி பார்த்து அந்த லஜ்ஜத்தை அந்த ஈமானிய டேஸ்டை உள்ள வாங்கக்கூடிய நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே இதை கேட்கிற கேட்காத அத்தனை முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் தந்திரம் புரிவானாக. வாஹிர தஹவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
This audio was downloaded from TamilIslamicMedia.com.